ദാനിയൽ ദീർഘദർശിയൻ പുസ്തകം 12 അധ്യായം. മുതൽ വചനത്തെ വാസിക്കലാം.
ഉൻ ജനത്തിൻ പുത്രർക്കാകൻ ഇരിക്കുന്ന പെരിയ അധിപതിയായ മികാവേൽ അക്കാലത്തിൽ എഴുമ്പുവാൻ യാതൊരു ജാതിയാരും തോന്നിനത് മുതൽ അക്കാലം മറ്റും ഉണ്ടായിരാത ആപത്ത് കാലം വരും. അക്കാലത്തിലെ പുസ്തകത്തിൽ എഴുതിക്കുള്ളതാക കാണപ്പെടുക ജനങ്ങൾ അനവരും വിടുവിക്കപ്പെടുവാർകൾ.
சரி, போதும். அடுத்தபடியாக 4வது வசனம்.
தானியேலாகிய நியோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றான்.
தானியேலாகிய நியோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம். என்னை கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், டேனியல் ஹியர்டு செவன் தண்டர்ஸ். தானியல் 7 இடி முழக்கங்களை கேட்டான். டேனியல் ஹியர்டு செவன் தண்டர்ஸ். கத்தர் என்ன சொல்கிறார்? தானியலுக்கு இதெல்லாம் நீ புதை பொருளாய் வைத்து முத்திரை போடு. நீ வந்து இந்த எழுத வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதை முத்திரை போடு. டோன்ட் ரைட் இட், சீல் திஸ். இதை நீ வந்து முத்திரை போடு. கடைசி காலத்திலே அறிவு பெருகி போகும், ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடுவார்கள், ஆராய்வார்கள், ஆனால் நீ இதை முத்திரை போடு என்று அங்கே சொல்லுகிறார். அதே போல தான் யோவானுக்கு சொல்லுகிறார், அந்த 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின, அப்பொழுது எழுத வேண்டும் என்றிருந்தேன், அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை எழுதாதபடி முத்திரை போடு என்று வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன், அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன்.
அங்கே யோவானுக்கும் அவ்விதமாக தான் சொல்லப்பட்டது. டேனியல் ஹியர்ட் செவன் தண்டர்ஸ், ஜான் ஹியர்ட் செவன் தண்டர்ஸ். ஜான் வந்து அன்ரிட்டன் பேர்டாக வைக்கிறார், அதை வந்து எழுதாதே முத்திரை போடு. டேனியல் வந்து இது அன்ரிவீல்டு பேர்டு, அது முத்திரை போடவே இந்த புதை இதை புதை பொருளாக வை, அன்ரிவீல்டு பேர்டாக இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த கடைசி காலத்தில் அந்த முத்திரைகள் எல்லாமே திறக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமே. 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின, அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது எழுத வேண்டும் என்றிருந்தேன், 7 இடி மக்கள் சொன்னவளை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். அதே போல் தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். தானியேலாகிய நியோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தில் உள்ள முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வர்கள், அறிவு பெருகி போகும். இது கடைசி காலமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் தானியேலை குறித்து ஒரு 7-8 பிரசங்கங்கள் பண்ண வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். ஒரு 7-8 பிரசங்கங்கள் பண்ணும் பொழுது தானியேலுடைய தரிசனம் என்ன, தானியேல் புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறிய முடியும். ஏற்கனவே 4 ராஜ்யங்களின் ரகசியம் என்று அந்த வீடியோ போட்டிருக்கிறோம். 3 பார்ட்ஸ் போடப்பட்டிருக்கிறது, அதில் எல்லாமே இருக்கிறது. அதனால் இதை சற்று கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே ஒரு 7-8 பிரசங்கங்கள் பண்ண வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். இன்னைக்கு 1வது பிரசங்கம், டேனியல் ஹியர்டு செவன் தண்டர்ஸ். தானியேல் 7 இடி முழக்க சத்தங்களை கேட்டான். அந்த இடி முழக்க சத்தங்கள் தான் ரகசியமாயிருக்கிறது. அது ஒரு ரகசியமாயிருக்கிறது, மிஸ்ட்ரியாயிருக்கிறது. 7 மிஸ்ட்ரிஸ். இப்பொழுது அது ஓப்பன் ஆயிருக்கிறது. எப்பொழுது? 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும்.
7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அதனால டேனியல் ரெண்டாவது யோவான், மூணாவது பிரதர் பென்கம். இந்த மூணு பேரும் இந்த ஏழு இடிமுழக்கங்களிலே சம்பந்தப்படுகிறார்கள். தானியேல் அந்த சத்தத்தை கேட்டான். தானியேல் என்ன கேட்டானோ அதை தான் யோவானும் கேட்கிறான். அதில் பழைய ஏற்பாட்டிலே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகமானது வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு இணையாக இருக்கிறது. ரெண்டும் ஒரே காரியங்களை தான் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல கொஞ்சம் டீட்டெயில், இன்னும் அதிக டீட்டெயிலாக இருக்கிறது. தானியேல் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறது. ஆனால் தானியேலில் இருக்கிறது எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷமானது பழைய ஏற்பாட்டு சின்னங்களாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அதில் இருக்கிற எல்லா தரிசனங்களும் எல்லா விதமான வார்த்தைகளும் நீங்கள் பழைய ஏற்பாட்டை தேடி பார்த்தீங்கன்னா அத்தனையும் அங்கே இருக்குது. அதனால் பழைய ஏற்பாட்டு அந்த சின்னங்களினால தான் யோபான் அதை முத்திரை போடப்பட்டிருக்கிறான். அதுக்கு பின்னாலே வெளிப்பாடு இருக்கிறது, அது மிஸ்ட்ரி இருக்கிறது, அதுதான் ஸ்தண்டர்ஸ். அந்த வெளிப்பாடுகள் வந்து அது தானியேல் காலத்தில் வெளிப்படவில்லை, யோவான் காலத்திலையும் வெளிப்படவில்லை, இப்பொழுது ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து இந்த ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே இருக்கிறீர்கள். ஏழாம் தூதன் பவுல், இரேனேஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரதர் பென்கம் வந்து ஏழாவது நபராக வருகிறார். ஏழாம் சபையின் தூதனாக இருக்கிறார். மெசஞ்சர் ஆஃப் த செவன்த் சீல், ஏழாம் முத்திரையினுடைய தூதனாக இருக்கிறார். இப்பொழுது ஏழாம் முத்திரை திறக்கப்பட்டிருக்கிறது. ஏழாம் முத்திரை எப்பொழுது திறக்கப்பட்டிருக்குது? நாலாம் முத்திரையின் காலத்திலே இது திறக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் வந்து நியூஸ் பேப்பர் கிடையாது, பைபிள் வந்து பாட புஸ்தகம் கிடையாது, அது காம்பவுண்டாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியினாலே அதை நீங்கள் ரெக்கனைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பரிசுத்தாவி இருக்கும் என்றால் நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். நம்ம இருக்கிறது நாலாம் முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம், இதை ஈகிள் அனாயிட்டிங்கில் இருக்கிறோம். இப்பொழுது வந்து செவன் சீல் ஓப்பன் ஆயிருக்கு. செவன் சீல் வந்து பல்லகத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. வெளிப்படுத்தல் 8:1 வாசிக்கிறோம். நீங்க 4 சீல்லையும் இருக்கிறீங்க, 7 சீல்லையும் இருக்கிறீங்க. அது மூணாம் முத்திரையின் காலத்தில் அந்த 7 சீல் ஓபன் ஆகல, நம்ம நாலாம் முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம். உலகமானது லவோதிக்கையில இருக்கிறது, நம்ம லவோதிக்கையில இல்லை, நம்ம பிரைட் ஏஜில் இருக்கிறோம். ஆமென். இந்த ஏழாம் முத்திரை திறக்கப்பட்ட பின்பு பிரைட் ஏஜ் வந்தது. நம்ம இன்னைக்கு மணவாட்டியின் காலத்திலே இருக்கிறோம். உலகம் லவோதிக்கையில் இருக்கிறது, சாபனங்கள் லவோதிக்கையில் இருக்கிறது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறது. கர்த்தர் வந்து அங்கே ஏழாம் தூதன் மூலமாக முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். 7 தண்டர்ஸ் அட்டர்ட் தயர் வாய்ஸஸ், 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. இப்பொழுது 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கி கொண்டிருக்கிறது. பிரனாமுடைய செய்தியிலே வந்து அந்த ஸ்தண்டர்ஸ் இருக்கிறது, அந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே இருக்கிறது, அந்த ரெவலேஷன் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்ன, கத்தர் தீக்கு திசையை எடுத்துக்கொண்டார். அனாயிட்டட் பீச்சஸ் ஆண்டவர் அங்கேயும் வச்சிருக்கிறார். அந்த அனாயிட்டட் பீச்சஸ் மூலமாக அந்த முத்திரைகளுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள், பைபிளில் இருக்கிற எல்லா ரகசியங்களும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது உலகம் எங்கிலும் அது போய்கொண்டிருக்கிறது. இதுதான் பிரைட் மினிஸ்ட்ரி. நம்ம பிரைட் ஏஜில் இருக்கிறோம். ஒன் மேன் மினிஸ்ட்ரி வந்தது, இப்பொழுது கலெக்டிவ் மினிஸ்ட்ரி இருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே சரியாக புரிந்து கொண்டால் தான் உங்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை குறித்து நிச்சயம் இருக்கும். ஆண்டவர் பவுல், இரேனியஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, இதை விதமாக 7 பேரை தெரிந்து கொண்டார். இந்த 7 பேரும் இதான் ஒன் மேன் மினிஸ்ட்ரியாக அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒருத்தரை தெரிந்து கொண்டு அவங்களுடைய செய்தி உலகம் எங்கிலும் போகும்படியாக செய்கிறார். இப்பொழுது கடைசி காலத்தில் 7வது நபர் வந்து பிரதர் பென்காமை தெரிந்து கொண்டு உலகமெங்கிலும் அவருடைய வார்த்தையானது செல்கிறது. அவருடைய ஊழியத்தில் 2 பார்ட்ஸ் வந்து, முதலாவது வந்து அப்போஸ்லிக் ஃபெய்த்தை ரெஸ்டோர் பண்ண வேண்டும். அப்போஸ்தல விசுவாசத்தை சபையானது இழந்து போய்விட்டது. அந்த அப்போஸ்தல உபதேசத்தை மறுபடியும் கொண்டு வருவது, பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களுடைய இதயத்துக்கு திருப்புவது. மல்கியா 4:5-6 வாசிக்கிற வண்ணமாக அந்த எலியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசி வந்து நம்மை வந்து அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்பி இருக்கிறார். The true church is the continuation of the acts of apostle என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான சபையானது அப்போஸ்தல நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் காலத்துல இருக்கிறீங்க, மறுபடியும் அப்போஸ்தலர் காலத்துக்கு நம்ம வந்து விட்டோம். அப்போஸ்தலர் காலம் வந்து ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். பேதுரு அந்த பவுல் செய்த ஊழியமானது மறுபடியும் வந்திருக்கிறது. நம்ம ஆதி அப்போஸ்தல காலத்துல இருக்கிறோம். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் அவங்கெல்லாம் மாடர்ன் பெண்டிகாஸ் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷத்தை தரித்து கொள்வார்கள். உலகப்பிரமான சபைகள் அன்ஃபெய்த்ஃபுல் டு த பிரைட் குரூம், அவர்கள் தங்களுடைய மணவாளனுக்கு உண்மையில்லாதவர்கள். அன்ஃபெய்த்ஃபுல் வைஃப், அவங்க உண்மையில்லாத மனைவிமார்கள், புருஷனுக்கு கீழ்ப்படியாத மனைவிமார்கள். அதெல்லாம் நம்ம வந்து புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கிறோம், வைஸ் வெர்ஜின் ஆகிருக்கிறோம், வி ஆர் த லேம்ஸ் வைஃப் ஆகிருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாத்துக்கும் கீழ்ப்படியவர்களாக இருக்கிறோம். இதுதான் நமக்கும் சாபனத்துக்குள்ள வித்தியாசம். அவங்க எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்திருப்பார்கள். சத்தியத்திலேயும் அவள் வந்து சாபன முறப்படி அவள் நிம்ரோத்தின் உபதேசத்தில் இருக்கிறார்கள், பாபிலோனிய உபதேசத்தில் இருக்கிறார்கள், கத்தோலிக்க உபதேசத்தில் இருக்கிறார்கள். அன்ஃபெய்த்ஃபுல் டு தேர் ஹஸ்பண்ட், இது அவங்களுடைய கணவருக்கு உண்மையில்லாதவர்கள். அதனால ஆண்டவர் அவர்களை புறக்கணிக்கிறார், வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார், அவர்களை டைவர்ஸ்மெண்ட் பண்ணுகிறார். நம்ம வந்து அவருடைய நேச மனவாட்டியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நம்ம செய்கிறோம். அவருடைய மைண்ட் நமக்கு வந்திருக்கிறது. வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். வி ஆர் த சூப்பர் சர்ச், சூப்பர் ரேஸ், இன்வின்சிபிள் ஆர்மி. நம்ம ஒரு விசேஷித்த ஒரு சபையாக இருக்கிறோம். நம்ம வந்து அவருடைய நேச மனவாட்டியாக இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நம்ம மாத்திரம்தான் பங்கு பெற முடியும், மற்ற யாரும் பங்கு பெற முடியாது. என்னதல் வார்த்தைக்கு அப்பாற்பட்டதான உபதேசத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒன் காடுன்னு சொல்லும்பொழுது அவங்க டெர்னிட்டிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறணும்னா அவங்க பிதா குமாரன் பசுத்தாவிங்கிறாங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்து அதன் மூலமாக தம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் பிறக்க வைக்கிறார் என்று சொன்னால் எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்கன்னு சொல்லி எங்கள் பல சாபனங்களை ஏற்படுத்தி கொண்டு சாபனத்தின் பெயரில் அவங்க சபையை நடத்தும் பொழுது அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, அது ஆர்கனைசேஷனாக இருக்கிறது, மனுஷனுடைய ஆளுகை இருக்கிறது, பசுத்தாவின் ஆளுகை அல்ல. ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு தூதனை தெரிந்து கொள்வார், செய்தியாளனை தெரிந்து கொண்டு அந்த மெசேஜ் அந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது யார் யார் அதை விசுவாசித்து கீழ்ப்படுகிறார்களோ, தங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுகிறார்களோ, அவங்க வைட்டில் இருக்கிறாங்க. யார் யார் அந்த தூதனுடைய செய்தியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க பிளாக் பார்ட்டில் இருக்கிறாங்க, கருப்பு அந்த பகுதியில் இருக்கிறார்கள். கொலம்பா காலத்தில் ரொம்ப டார்க் வந்துருக்கு, அது டார்க் ஏஜஸ். கத்தோலிக்க மார்க்கம் உச்சக்கட்டத்தில் போய்விட்டது. தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் அழிச்சு போட்டது. பின்பு கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் வந்தது. இப்பொழுது லவோதிக்கா சபையும் அதிக இருள் இருக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உண்மையில் தேவனுடைய மகிமை வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 60:1-2.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
இருள் வந்து ஜனங்களை மூடி இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் வந்து அவ்விதமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவிச்சு கொண்டிருக்கோம். வெளிச்சமானது நம் மேல பிரகாசிக்கிறது. இந்த வெளிச்சமானது எப்படியாப்பட்ட வெளிச்சம் என்றால், இது வரைக்கும் இவ்விதமான பிரகாசமான வெளிச்சம் வரவில்லை. இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதனால பெரிய வெளிச்சம், கிரேட்டஸ்ட் லைட் இப்பொழுது நம்மத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உலகமோ காரிருள்ள இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏசாயா 60:1-2 நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டமான ஜனங்கள் இருளில் இருக்காது, நிறைய பேர் இருளில் இருக்கிறாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் இருளில் இருக்கிறார்கள், ஆனால் நம்ம வந்து வெளிச்சத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. Mighty angel descended from heaven. வலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கார். அவனுடைய மகிமேலால உலகமானது பூமி பிரகாசமாயிற்று. வெளிப்படுத்தல் 18:1
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று.
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசமாயிற்று. பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். 7 சீல் ஓபன் ஆயிருக்கிறது. இது பெரிய வெளிச்சமாயிருக்கிறது. இந்த வெளிச்சம் வந்து உலக அது வந்து வெளிச்சத்திலே கொஞ்ச பேர் தான் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் வரல. எல்லாரும் இருள இருக்கிறாங்க. காரிருள் மூடியிருக்கு. பாவ இருள் மூடியிருக்கு. அவிசுவாசம் என்ன இருள் மூடியிருக்கிறது. அவ்விதமான ஒரு நேரத்திலே நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி காலத்திலே என்ன நடக்கும். 1963 தான் கடைசி காலம் ஸ்டார்ட் ஆகுது. 1963 பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அங்கே தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனாலும் அவர்கள் முத்திரை போட்டு விட்டார்கள். அதை அறிவிக்கப்படாதபடி முத்திரை போடப்பட்டது. அந்த காலம் இன்னும் வரவில்லை. அந்த காலம் இன்னும் வராதபடினாலே ஆண்டவர் அதை முத்திரை போடு, கடைசி காலம் வரைக்கும் அது இருக்கட்டும். கடைசி காலம்னா 1963. கடைசி காலத்தில் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம்னு சாப்பிடுத்த மக்களும் சொல்லுவாங்க. இது கடைசி காலம், கடைசி காலம் பாங்க. கடைசி காலம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தெரியாது. என்றைக்கு 7 முத்திரைகள் திறக்கப்பட்டதோ அன்றைக்கு தான் கடைசி காலம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் கடைசி காலம் கிடையாது. இப்பொழுது நம்ம 2021 இருக்கிறோம். கடைசி காலத்தினுடைய முடிவில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இது 3 ப்ராஃபெட்ஸ் ஆண்டவர் கொண்டு வருகிறார். 3 ப்ராஃபெட்ஸ். முதலாவது பிரதர் பென்கம். இதோ என்ன சொல்றால், அந்த ப்ராஃபெட் வந்து ஜென்டைலுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஃபெட், புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியின் செய்தி தான் இப்பொழுது மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறது. பின்பு 2 தீர்க்கதரிசி வரப்போறாங்க. அதுதான் இவங்க வந்து மோசஸ் அண்ட் எலஜா. அந்த 2 தீர்க்கதரிசிகள் 144,000 யூதர்களை அவர்கள் வார்த்தைக்கு அழைப்பார்கள். நீங்கள் பெற்ற அதே வெளிப்பாட்டை அவர்கள் பெறுவார்கள். இந்த இப்போ 2 மீனை சாப்பிட்டுட்டு மீதி 12 கூடைகள் எடுத்தாங்க. அந்த 12 கூடைகள் 12 கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒன்று சேதப்படி அதை சேர்த்து வைங்க. கரெக்டாக 12 கூடை வந்தது. அதனால் அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இஸ்ரவேல் கோத்திரத்தார் 12 பேருக்கும் இதே மெசேஜ். நம்ம சாப்பிட்ட இதே ஆகாரமானது, இந்த ஆகாரம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட போகிற இதே வெளிப்பாட்டை அவர்கள் பெறும் பொழுது அவர்கள் வந்து பசு தாவினாலே முத்திரை போடப்படுவார்கள். அவர்கள் வந்து 1000 வருஷம் அரசாட்சிக்கு வருவார்கள். நம்மோடு சேர்ந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார்கள். 2 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இப்பொழுது இருக்கிறாங்க. ஒன்னு பிரைடு, இன்னொன்று 1,44,000. 1,44,000 இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் வரல. அவங்க ப்ராஃபிட் வரும் பொழுது அவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க என்பதை அந்த ப்ராஃபிட் அங்கே காண்பிப்பார். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 144,000 வெளிப்படுத்தல் 7 நம்ம வாசிக்கிறோம். தானியேல் ஒரு யூதனாக இருக்கிறார். அந்த யூதனுக்கு இத கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இங்க பிரதர் பிரனாம் யூதன் அல்ல, அவர் ஒரு அமெரிக்கன் ஜென்டைல். அவர் ஒரு ஜென்டைல் ப்ராஃபிட். அதனால நமக்கு தீர்க்க தரிசி வந்து பிரதர் பென்கம், 7 தூதன். 7 தூதனுடைய செய்தி உலகமெங்கிலும் அது போகும். அதன் பின்பு காலம் இனி செல்லாது. தேர் ஷால் பி நோ மோர் டைம். எல்லாத்துக்கும் முடிவு நெருங்கி விட்டது. அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி 1965 ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆகுது. இன்னும் ஆண்டவர் வந்து பொறுமையா இருக்கிறார். கடைசி ஆத்மா உள்ளே வரும் வரைக்கும் பொறுமையா இருக்கிறார். சீக்கிரத்தில் அவருடைய வருகை வரும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். நம்ம ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராமை நம்ம காண்கிறோம். மற்ற கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது சபைக்கு போனோம், அங்கே அங்கத்தினராக மாறணும். நம்ம அங்கே வந்து அந்த பேரை நம்ம அங்க கொடுத்துருக்கிறோம். நம்ம அந்த சபையின் அங்கத்தினர் என்று அவங்க அங்கத்தினர்களை சேர்க்கிறவங்களா இருக்கிறாங்க. நம்ம அங்கத்தினர்களை சேர்க்கல, நம்ம நியூ பேர்த் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆமென். இந்த வார்த்தையானது நியூ பேர்த் அடைய செய்கிறது. இந்த நியூ பேர்த் அடையாம நீங்க தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் மறுபடியும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நம்ம அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுகிறோம். யார் யார் வார்த்தையை நேசிக்கிறார்களோ அவங்க வந்து இங்க கூடி ஐக்கியப்படுகிறாங்க. தானியல் ஒரு ப்ரோஃபெட், மேஜர் ப்ரோஃபெட். ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியல், இந்த நாலு பேர் மேஜர் ப்ரோஃபெட். மற்ற அதுக்கு பின்னால வருகிறது எல்லாருமே மைனர் ப்ரோஃபெட். ஒரு மேஜர் ப்ரோஃபெட் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் எங்கே இருக்கிறான் என்றால் பாபிலோன்ல இருக்கிறான். பாபிலோன் தான் அன்றைக்கு உலகத்தினுடைய தலைநகரமாய் இருக்கிறது, கோல்டன் ஹெட்டாக இருக்கிறது. பாபிலோன் இஸ்ரவேல் மேலே படையெடுத்து அந்த ஆலயத்தை இடித்து போட்டு இஸ்ரவேலை பாலடைய செய்தது. சிலரை சிறை கைதிகளாக பிடித்து கொண்டு போகும் பொழுது அதுல தானியல் ஒருவனாக இருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகாரணை செய்தனாலே அவர்களை ஆண்டவர் பாபிலோன் ராஜா கையிலே ஒப்பு கொடுத்தார். 70 வருஷம் அவர்களை பாபிலோன்ல அடிமைகளாக இருப்பார்கள். 70 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. எக்ஸாக்டா அது நிறைவேறினது. தானியல் வந்து அங்க 68 வருஷமாக தானியல் அங்க இருக்கிறான். 68 வருஷமாக அவனுடைய ரெக்கார்ட் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அவன் வந்து பாபிலோனுக்கு அவன் போனான் என்றால் அவன் ஒரு கேப்டிவாக போனான், ஒரு சிறை கைதியாக போனான். 16 வயசுல போனான். 16 வயசுலேருந்து 68 கூட்டினீங்கன்னா 83 வயசு. 83 வயசு வரைக்கும் அவன் கண்ட தரிசனங்கள் எல்லாமே இருக்குது. 16 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும் அவன் வந்து பாபிலோனில் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுகிறான். ஆமீன். 83 வயசு வரைக்கும் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். அவனுக்கு மரணம் வரல, அவனுக்கு ஆபத்து வரல. அதே போல கர்த்தர் நம்மை ராப்சர் வரைக்கும் பாதுகாப்பார்னு விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், சுத்தி அநேக வாதைகள், வைரஸ் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். அதிக வருஷமாக உயிரோடு இருந்திருக்கிறான். அவன் தரிசனங்களை எழுதியிருக்கிறான். 1 அதிகாரத்திலிருந்து 12 அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் இருக்கிறது. அது மோர் டீட்டெயிலாக இருக்கிறது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறது. ரெண்டும் கிட்டத்தட்ட அது பேரலாக இருக்குது, ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிறது. கர்த்தர் தானியலுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதைத்தான் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். யோவானுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதைத்தான் இதை பிரதர் பிரணாம் வந்து ஓப்பன் பண்ணுகிறார். அதனால நம்ம வந்து இப்பொழுது நம்ம ரியாலிட்டியில் இருக்கிறோம். ரியாலிட்டி ஃபார்மாக நம்ம அதை காண்கிறோம். அவங்க சிம்பிள் ஃபார்மாக, விஷனாக பார்த்ததை இன்னைக்கு ரியாலிட்டி ஃபார்மாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வருகிறார். அதான் 7வது தூணுடைய சத்தத்தின் நாட்களிலே எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். சோபனத்து மக்கள் டேனியலை நம்புவாங்க, யோவானையும் நம்புவாங்க, ஆனால் பிரதர் பிரணாமை நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் அவருக்கு ஒரு சாணம் கொடுத்துருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஒன் மேன் மினிஸ்ட்ரியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஒரு மனுஷனுடைய ஊழியம். அந்த ஒரு மனுஷன் வந்து உலகமெங்கிலும் சத்தியத்தை கொண்டு போகிறார். அந்த ஒரு மனுஷனுடைய ஊழியத்தை ஆண்டவர் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்துகிறார். மேஜர் ப்ராஃபிட். பவுலும் ஒரு தீர்க்கதரிசி, பிரதர் பென்காம் ஒரு தீர்க்கதரிசி. இடையில இருக்கவங்க எல்லாம் ப்ராஃபிட் கிடையாது. அவங்க எல்லாம் ரிஃபார்மர்ஸ், ஒரு சத்தியத்தை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு பேரும் ப்ராஃபிட்டா ஆண்டவர் வைத்திருக்கிறார். பவுல் என்ன போதித்தாரோ அதை தான் பிரதர் பிரணாம் போதிக்கிறார். ஒரு ஆண்டவருடைய புரோகிராம் இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் வந்து நான் அதை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அறிய முடியாது. தப்பு தப்பாக தான் விளக்கம் கொடுக்கணும். சில யூடியூப்ல சில பெஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்குறேன், சர்ப்பத்தின் வித்தை குறித்து தவறான வியாக்கியானம் கொடுக்கிறார். ஒன்றுமே மேட்ச் ஆகாது. ஆனால் அதை வந்து 1000-10000 பேர் கேட்குறாங்க. அவர் சொல்லுகிறது ஒன்றுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது, சரியாக பைபிளோடு பொருந்துவதில்லை. இந்த மெசேஜ் வந்து எப்படி நம்ம இதை ஏற்றுக்கொள்றோம்னா பைபிளோடு 100% பொருந்தது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பொருந்தது. அதனால இந்த செய்தி தேவனால் கொடுக்கப்பட்ட செய்தி. ஆமென். சோபன மெசேஜ் டெர்னிட்டியை கொண்டு பொருத்த முடியுமா? பொருத்த முடியாது. மூணு கடவுளை கொண்டு பைபிளில் பொருத்த முடியாது. உன் தேவனாய கத்தர் ஒருவரே கத்தர், அந்த இடத்துல அது அடிபட்டு போகும். அதனால அவங்க சொல்ற காரியங்கள் எல்லாமே பழத்தினால பாவம் வந்துச்சு, ஒரு ஆப்பிளை சாப்பிட்டா ஒரு ஆரஞ்சு கொடுத்துடலாம், ஏன் வந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தணும், அவங்க சொல்றது ஒண்ணுமே மேட்ச் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான், பைபிள் ஒன்று தான். ஏன் உனக்கு 900 சாபனம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் சாபனங்களை பிரிச்சிருக்கீங்களா, அது என்ன? அவங்களால பதில் சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மெசேஜ், உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் தான், ஒரே ஃபெய்த்து தான் நமக்கு, ஒரே பைபிள் தான், ஒரே மெசேஜ் தான், ஒரே ஃபெய்த்து தான், எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் சாபனங்கள் வித்தியாச வித்தியாசமான கருத்துக்களை உடையவளாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. பைபிளோடு பொருந்தாதனால நம்ம அதை விசுவாசிக்கல. நீங்க ஏன் சாபனத்தை விசுவாசிக்கல? பைபிளோடு மேட்ச் ஆகல. நீங்க ஏன் பிரதர் பிரனா மெசேஜில் இருக்கீங்க? பைபிளோடு அது மேட்ச் ஆகுது. இதுதான் ஆன்சர். பைபிளை ஒதுக்கி வைத்து விட்டு பிரதர் பிரனா செய்தியை படிக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ரகசியம் புரியாது, அவங்க குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த செய்தியை கையாளுவதுக்கு பைபிள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆதியாகமத்திலிருந்து ஒரு பாசத்திற்கு வெளிப்படுத்தல் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாதவங்க இந்த மெசேஜை கையாள முடியாது. அவங்க பாசராக இருக்கிறதுக்கு பதிலாக விசுவாசியாக இருப்பது நல்லது. தங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, அவங்களுக்கு பைபிள் நாலேஜ் இல்லாமல் அவங்க பாஸ்டராக மாறும் பொழுது தவறாக பொருத்தி காண்பிப்பார்கள், ஜனங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த் வராது. அதுதான் நம்ம காலத்தில் இருக்கிற நிலைமை. அதனால ஒன் மேன் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், ஒரு மனுஷன், ஒன் மேன் மினிஸ்ட்ரி, உலகம் எங்கிலும் அது செல்கிறது. இப்படியாக அந்தந்த காலத்தில் ஆண்டவர் ஒன் மேனை தெரிந்து கொள்கிறார். ஒன் மேன் மினிஸ்ட்ரி தான் அந்தந்த சபைக்கு அது வருகிறது. ஆனால் அந்த ஒன் மேனுக்கு ஹெல்பர்ஸ் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தூதனுக்கு கீழே ஹெல்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க தான் பாஸ்டர்ஸ். அந்த பாஸ்டர் வந்து என்னன்னா அதே பேட்டர்ன் தான். பிரதர் பிரணாம ஆண்டவர் எப்படி அழைச்சாரோ அதே பேட்டர்ன் தான். பிரதர் பிரணாம ஆண்டவர் அழைச்சி என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டமான மக்களை அந்த வார்த்தையிலே கொண்டு வருகிறார். அதே போல ஒரு லோக்கல் பாஸ்டர் ஆண்டவர் அழைக்கிறார், அதுவும் ஒன் மேன் மினிஸ்ட்ரி தான். அந்த ஒன் மேன் மினிஸ்ட்ரிக்கு ஹெல்பர்ஸ் இருக்கிறாங்க. அதான் சாங் லீடர், மியூசிஷியன், இதோ கம்ப்யூட்டர்ல வந்து இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி செய்வது, இன்னும் மற்றும் ஏதோ மேனுவல் ஒர்க்கு, எல்லாமே அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஹெல்பர்ஸாக இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே ஹெல்பர்ஸாக இருக்கிறீங்க. சிலருக்கு முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் இதுவும் ஒன் மேன் மினிஸ்ட்ரி தான். அது எப்படி? அது அதே போல தான். இதுவும் ஆண்டவர் ஒரு பாஸ்டருக்கு ஒரு விஷன் கொடுக்கிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த பாஸ்டர் வந்து ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்படுகிறார். கஷ்டப்பட்டு ஒரு கூட்டமான ஜனங்களை கர்த்தருடைய வரைக்கு ஆயத்தப்படுத்தணும், சபையை ஒரு ஒழுங்கில் கொண்டு வரணும், பைபிள் ஒழுங்கில் கொண்டு வந்து அவங்கள பெர்ஃபெக்ஷன் அடைய வச்சு அவங்கள ரேப்சரில் வழி நடத்தணும் அப்படின்னு அவருக்கு ஒரு விஷன் கொடுக்கிறார். அடியனுக்கு அவிதமான ஒரு விஷன் தரும் பொழுது அந்த விஷன் தான் நிறைவேறியிருக்கு. அதுக்கு வந்து ஆண்டவர் ஏற்ற வேலையில் ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து அவங்க ஹெல்பர்ஸாக மாறுகிறாங்க, இந்த ஊழியத்தோடு ஒத்துழைக்கிறாங்க. இதுதான் சரியான ஒரு மெத்தட். பிரணாமிக்கு எப்படியோ அப்படிதான் ஒரு பாஸ்டர். அவர் வந்து ஒன் மேன் மினிஸ்ட்ரினா என்ன அர்த்தம்னா உலகம் முழுசுக்கும் அவர் ஒருத்தர் தான். ஆனா பாஸ்டர்ஸ் வந்து உலகம் முழுசுக்கும் ஒருத்தர் கிடையாது. இது அநேக பாஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க, அநேக லாங்குவேஜில் ஆண்டவர் பாஸ்டரை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் எங்கிலும் இருக்கிற சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரில் இருந்து அந்த அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் தெரிந்து கொள்கிறார். அவங்களுடைய செய்தி என்ன செய்யணும்? உலகம் அங்கே என் அநேகருக்கு அது போகிறது. இப்போ தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு அது போகிறது, நம்ம மெசேஜ் போகிறது. இந்த மெசேஜ் அவங்க ஒரு 10 மெசேஜை கேட்டாலே அவங்களுக்கு சத்தியம் புரிஞ்சிடும். அவங்க தொடர்ந்து கேட்டாங்கன்னா, அதுக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரேப்சரில் பங்கு பெறுவாங்க. ஆனால் அழைக்கப்படாத ஊழியர்கள், அனாயிண்டட் இல்லாத ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களுக்கு ஒரு பாஸ்டராக மாற வேண்டும் என்று அவங்க சபையை ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய மெசேஜ் வந்து ஒருவேளை அவங்க யூடியூப்பில் கொடுத்தாலும் ஜனங்களுக்கு ரேப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வராது, அவங்களுக்கு பைபிள் நாலேஜை கொண்டு வராது, அவங்களுக்கு வெளிப்பாட்டை கொண்டு வராது, அவங்களுடைய செய்தி குறைவாக குறைவான செய்தியா இருக்கும், பரிபூர்ணமான செய்தியா இருக்காது. நீங்க அதை அறிய வேண்டும். அதை அறிஞ்சாதான் உங்களுடைய ஆத்மா சிறப்படும். அல்லது நீங்க வந்து பலவிதமான குழப்பங்களை கொண்டு வந்து கோராகு தாத்தான் போல மாறிடுவீங்க. நம்ம கோராகு தாத்தான போல மாறிடும். ஆண்டவர் மோசஸுக்கு ஒரு கமிஷன் கொடுத்திருந்தார், அந்த கமிஷனுக்குள்ள தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா கோராகு வந்து நாங்களும் பரிசுத்தவான்கள், எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட் இருக்குன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்னால அவளை அடித்து போட்டாருன்னு வாசிக்கும். பாஸ்டர் இல்லாம பிலிவர்ஸ் இல்லை. அதனால ஆண்டவர் முதலாவது ஒரு மனுஷனுக்கு அந்த வெளிப்படத்தை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாட்டை சுற்றி தான் இதோ ஒரு கூட்டமான மக்கள் அங்கே வருகிறார்கள். அவர் உலகத்துக்கே ஒரு மனுஷன், இது ஒரு பார்ட்டுக்கு ஒரு மனுஷன். ஆனால் பேட்டர்ன் வந்து சேம் தான். பிரணாமிக்கு அது வந்து அவர் ஏஜ் லெவல்ல இருக்கிறார், இதை பாஸ்டர் வந்து ஒரு லோக்கல் லெவல்ல இருக்கிறார். ஒரு பகுதிக்கு அவர் வந்து ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார், ஊழியக்காரராக ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையானது நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. டேனியல் வந்து ஒரு ப்ராஃபிட், மேஜர் ப்ராஃபிட். பிரதர் பிரணாம் போல டேனியல் வந்து ஒரு மேஜர் ப்ராஃபிட். இது அந்த ப்ராஃபிட்டுக்கு தான் தரிசனங்கள் வருது. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஹெல்பர்ஸா இருக்கிறாங்க, டேனியலுக்கு அவங்க ஹெல்பர்ஸா இருக்கிறாங்க. டேனியலோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே சொப்பனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது ரெவலேஷன் யாருக்கு வருதுன்னா டேனியலுக்கு தான் வருது. அவங்க மூணு பேருக்கும் வரல, வெளிப்பாடு வந்து அந்த டேனியலுக்கு வருது. மறைபொருளை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தான் அந்த கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கமிஷனை சுற்றி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இன்னும் அநேகர் அங்கே இருந்திருக்கலாம். இவ்விதமாக கத்தர் ஊழியத்தை அவர் செட் பண்ணியிருக்கிறார். நம்ம அந்த ப்ரோக்ராமு, அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆண்டவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார் என்பதை அறிஞ்சு நமக்கு ஒரு நித்தியம் இருக்குமென்றால் நமக்கு பெருமை வராது. பெருமை வந்தால் ஆண்டவர் தாழ்த்தி போடுவார். பவுலுக்கு பெருமை வராதபடி அவனுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, அவனுடைய கண்ணில் ப்ராப்ளம். அதனால அவன் சென்றால் அந்த மாம்சத்தின் முள் எதுக்காக கொடுக்கப்படும், நான் என்னை உயர்த்தாதபடி, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவளை குறித்து நான் உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்று தரம் அது என்னை விட்டு போகும்படியா ஜெவமானினேன். ஆனா கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லிவிட்டார். அவனுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அதனால அவனுக்கு பஃப் ஏற்படும், பெருமை ஏற்படும். தாத்தான் அபிராம் கூட்டத்தாருக்கு பெருமை வந்தது, ஊழியத்தில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க, அதனால அவங்களை யோர்தானுக்கு இப்பாலே அவங்களுடைய சரீரங்கள் விழுந்து போய்விட்டது. நம்ம எல்லாரும் தாழ்மையோடு கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கண்டிப்பாக நம்ம ரேப்சரில் பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தானம், நம்முடைய பொசிஷன் என்ன என்பதை நம்ம அறிய வேண்டும். அதனால டேனியல் ஒரு மேஜர் ப்ராஃபிட். 16 வயசுல இருந்து 68 இயர்ஸ் பாபிலோன்ல இருக்கிறான், மேஜர் ப்ராஃபிட். இந்த 12 அதிகாரத்திலையும் 12 விதமான சம்பவங்கள் இருக்கு. அத வந்து உங்களுக்கு வர நாட்களிலே நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது ஷார்ட்டா அதை சொல்ல விரும்புகிறேன். 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்.
20 வசனத்தை வாசிக்கலாம்.
ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான்.
இது டேனியல் பாபிலோன்ல இருக்கிறான். ராஜா அவனை தெரிந்து கொண்டு அரசாங்கத்தில் முக்கியமான பதவி கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல சரீர வளர்ச்சி அவங்களுக்கு தேவை. அதுக்காக ராஜாவின் போஜனம் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நல்ல அறிவு தேவை. கல்தேயருடைய பாசையை படிக்க வேண்டும். அந்த பாபிலோனிய பாசையை படித்து அரசாங்கத்தில் முக்கியமான பதவியில் இருக்கணும். அவன் தனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சில வாலிபர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அங்கே தானியலும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பின்னகோ என்ற 4 பேர் அங்க இருக்கிறாங்க. தானியல் என்ன தீர்மானம் பண்ணிடுறான், ராஜாவின் போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று இதயத்திலே தீர்மானம் பண்ணிடுறான். அந்த காலத்துல இதை மாதிரிலாம் செல்போன்லாம் கிடையாது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால கூட செல்போன் கிடையாது. இப்ப எல்லாருமே காஸ்ட்லியான செல்போன் வச்சிருக்கிறாங்க, 1-2-3 வச்சிருக்கிறாங்க. காலம் மாறிவிட்டது. அது இல்லாம நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க லெவல்ல வந்திருக்கிறது. உலகம் உள்ளங்கையில், உங்களுடைய கையில இருக்க செல்போன்ல உலகமே இருக்கிறது. இனி எந்த வேலையும் இந்த செல்போன் மூலமாக நீங்க செய்யலாம், ஆப்ரேட் பண்ணலாம். இது விதமான ஒரு மாடர்ன் வேர்ல்ட்ல வந்திருக்கிறோம். இந்த ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல் தொடர்பு நிறைய காலத்திலே நம்ம வந்திருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் பேப்பர் மணியை கம்ப்ளீட்டா ஒழிப்பாங்க. 500 ரூபாய் 2000 மட்டும் ஒழிப்பதில்லை, 10 ரூபாய் நோட்டு முதற்கொண்டு இல்லாதபடி பேப்பர் மணி வந்து அபாலிஷ் ஆக வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், அபாலிஷன் ஆஃப் பேப்பர் மணின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டேன். அது எந்தக்காவது ஒரு நாள் அது வரப்போகுது. பேங்க்லேயும் நீங்கள் பணம் வைக்க முடியாது, வீட்டிலையும் பணம் வைக்க முடியாது. பேங்க்லேயும் அதிகமாக வைத்தா அரசாங்கம் வந்து தொல்லை கொடுக்கும். வீட்டில் வச்சால் வீட்டில் பேப்பர் மணியே வைக்க முடியாது, பேப்பர் மணியே இல்லை. அவ்விதமான ஒரு காலம் கடைசி காலத்தில் வரும். கொள்ளவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஒரு பொருளை நீங்கள் வாங்கவும் முடியாது. இப்போ வாங்கலாம், எங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட பேப்பர் மணி இருந்தால் எது வேணாலும் வாங்கலாம். இனி ஒரு நாளில் வாங்க முடியாது. உங்கள் பீரோவில் இருக்க பணம் வந்து செல்லாதுன்னு ஆயிரும். பேங்கில் ஒரு லிமிட் தான் வைக்க முடியும். அதனால் எப்படியாப்பட்ட ஒரு கொடிய காலம் வரப்போகுது, சுதந்திரம் இல்லாத ஒரு காலம். இப்பொழுது நம்ம அவ்விதமான காலத்தில் இல்லாது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதான் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்றது. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி அங்கே யூனியன் கவர்மெண்ட் சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு நாளில் பேப்பர் இல்லாத, அங்கே பேப்பர் மணி இல்லாத ஒரு காலம் தான் டிஜிட்டல் இந்தியா. அது எந்த அரசாங்கம் வந்தாலும், வேற அரசாங்கம் வந்தாலும் அதை மாற்ற முடியாது. ஏன்னா உலக லெவலில் அது மாறுகிறது. உலக லெவலில் வந்து பேப்பர் மணியை அபாலிஷ் பண்ண வேண்டிய நேரம் அது வரக்கு போகிறது. இல்லை ரொம்ப எக்கானமிக் டிப்ரெஷன் ஏற்படும், பொருளாதார நெருக்கடி ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். இப்பொழுது இருக்கிற சுதந்திரம் இனிமேல் இருக்காது. அதெல்லாம் வந்து உச்சக்கட்டத்தில் வரும் பொழுது நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம மேலே இருப்போம்னு விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம் அதை சொல்லுகிறது. நான் உங்களுக்கு ஜோசப்பை வச்சு அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கொடிய காலமானது வரப்போகிறது. கடைசி காலம் 1963 அது ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் ஆண்டவர் ரொம்ப பொறுமையா இருக்கிறார். சாத்தானை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. யாரும் நமக்கு தீங்கு செய்தாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மள கொண்டு போய் ஆண்டவர் அப்படி விழ வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அவன் நம்ம மேல கிரியை செய்யறா. நம்ம ஜெபிச்சு அதுல இருந்து விடுதலை ஆகணும். அதை வந்து சாபத்தையும் நம்ம ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். செபத்தினால எல்லாமே முடியும்னு விசுவாசிக்கிறோம். ஆமென். தானியேல் வந்து 16 வயசுல போகும் பொழுது அங்க பாபிலோனிய காரியங்களினாலே, ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். எல்லாத்தையுமே உங்களுடைய இதயத்துல தான் எல்லாமே இருக்கு. உங்க வாழ்க்கையே உங்க இதயத்துல தான் இருக்கு. அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7 பின்பகுதியில் வாசிக்கிறோம். அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். பிரதர் பிரணாம் அதை அடிக்கடி சொல்லுகிறார், நானும் அடிக்கடி சொல்லுகிறேன். நீங்கள் கொஞ்சம் சோமலானாலே அதை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சுகமாகாது. நீங்கள் என்ன, உங்கள் மனசெல்லாம் அதிலே இருக்கு. நீங்கள் அந்த மனசில் வந்து அந்த வியாதியினுடைய அதனுடைய சிவியாரிட்டி அது எப்படி அதிகமாயிட்டே வருது அதையே நினைக்காம நீங்கள் காட்ஸ் வேர்டு ப்ராமிஸ் ஹீலிங் சம்பந்தமான வசனங்களையே நீங்கள் நினைச்சிங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். அதான் உங்கள் இதயத்தில் தான் நினைப்பு இருக்கு. நம்முடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் புலம்புனீங்கன்னா இன்னும் அந்த நிலைமை மோசமாக போகும். நீங்கள் அதை திங்க் பண்ணாதபடி நீங்கள் கத்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற வார்த்தை, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களுடைய இதயத்தில் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்கள் நிலைமை மாறிடும். இல்லை நம்ம சம்பாதிச்சா தானே மாற முடியும். அது வந்து மனுஷனுடைய ஹியூமன் தாட்ஸ். அது நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கத்தர் எல்லாத்தையும் மாற்றுவர். அதான் உங்களுடைய இதயத்தில் தான் எல்லாமே இருக்கு. உங்களுடைய இதயத்தில் நீங்கள் பண்ணுற தீர்மானம், அதனால எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில, எதுவுமே தீமைக்கு ஏதுவாக நடக்காது. இப்படி நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்றால் அது நன்மைக்கு ஏதுவாக மாறிடும். நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். தானியேல் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணுகிறார், பாபிலோன்ல இருக்கிறோம், இதோ விக்கிரகாரணை நிறைந்த ஒரு தேசத்துல இருக்கிறோம், ராஜா வந்து ஏதோ போஜனம் வைத்திருக்கிறார், நிறைய போஜனங்கள் வைத்திருக்கிறார், விக்கிரகங்களுக்கு அது பலியிடப்பட்டு கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது, அதனால விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க கூடாது என்று தன் இதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணினான். ஆனால் மேல்சாத என்ன சொல்லுகிறான், நீங்க வந்து இப்படிதமான கொடுமையான ஆகாரத்தை சாப்பிடாம முகவாடலா இருந்தா ராஜா என்ன கொண்டு போட்டுருவாரு, அவங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லுவாரு, அன்னைக்கு உடனே கொலை செய்யப்படுவாங்க. ராஜாவுக்கு என்ன நாங்க வந்து பதில் சொல்றது, 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 10 நாள் டெஸ்ட் பண்ணும் பொழுது அவனுடைய முகம் வந்து நல்ல மலர்ச்சியா இருந்தது. மன மலர்ச்சி முக மலர்ச்சியை தரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மனசுல சந்தோஷம் வேணும், எந்த சூழ்நிலையிலும் சுகத்திற்கு சோத்திரம் பண்ணணும். சந்தோஷம் இருந்தா முகத்துல மலர்ச்சி இருக்கும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனோ துக்கங்களே இருக்கக்கூடாது. உங்களுடைய சூழ்நிலைகளே நினைச்சு நினைச்சு நினைச்சுக்கிட்டே இருந்தா அந்த சூழ்நிலைகள் சேஞ்ச் ஆகாது. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு நீங்க தேவன் எப்படி மகத்துவமானவர் என்று விசுவாசிக்க வேண்டும். தானியேல் என்ன செஞ்சான், அந்த மேல்சாது என்ன சொல்லுகிறான், அந்த விசாரணைக்காரன் என்ன சொல்லுகிறான், நல்ல சாப்பாடு கொடுத்தாதான் நல்ல உடம்பு இருக்கும், சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடணும், அது வந்து மனுஷிக முறைப்படி உலக முறைப்படி கரெக்டு தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனாலும் அது தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் என்றால் அந்த போஜனத்தை அது நமக்கு தேவையில்லை. ஆமீன். தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு இருப்பது, பைபிளை படிக்க சொன்னா படிக்கதே கிடையாது, ஒரு அதிகாரம் கூட படிக்கிறது கிடையாது. சர்ச்சைக்கு சின்சியரா வருவாங்க, ஆனா ஒரு அதிகாரம் கூட படிக்க மாட்டாங்க. சவம் பண்ண சொன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல இருக்காது. செல்போன்னா நோண்டிக்கிட்டே இருக்கிறது. வீட்டுல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் செய்யாமலேயே அந்த வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற சகோதரமார்கள் உண்டு. ராத்திரி வந்து தூங்க போகணும், தூங்க போறதுக்கு 11:00 ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த செல்போனை நோண்டும் பொழுது 12:00 அப்பொழுது தூக்கம் திருப்பி வராது. இதெல்லாம் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ். இதோ ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, இதான் ராஜாவின் போஜனம். இந்த செல்போன் வந்து ராஜாவின் போஜனம். எந்த ராஜா, இப்பிரபஞ்சத்தின் ராஜா. ஹலோ, அவன் சாட்டன். சாட்டனுடைய போஜனங்கள் இருக்கிறது. அன்றைக்கு வந்து அவன் அப்படி சொன்னான், தைரியமா சொன்னான், இன்னைக்கு அது ரொம்ப கஷ்டம். இது மோஸ்ட் டிசீவிங் ஏஜ். செல்போன் தேவைதான், அதுல சில காரியங்களை நம்ம பார்க்க தான் செய்யணும், அதை உபயோகப்படுத்த தான் செய்யணும். ஆனா அதுலேயே மூழ்கி கிடக்கும் பொழுது, தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் காணும் பொழுது, நீங்கள் ராஜாவின் போஜனத்தினாலே உங்களை தீட்டுப்படுத்தி கொள்கிறீர்கள். இந்த தானியல் அவ்விதமாக பொருத்தனை பண்ணுகிறான், ராஜாவின் போஜனத்தினாலே தீட்டுப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு நீங்க சகோதர சகோதரிகள் அவ்விதமாக நீங்க வந்து பொருத்தனை பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாராயிருந்தாலும் கர்த்தர் அதை பார்க்கிற, வயசானவங்கன்னு கிடையாது, எல்லாருக்கும் தான். அதனால இவனுக்கு வந்து அந்த கிப்பர், அந்த ஸ்பிரிச்சுவல் கிப்ட்ஸ் எங்க வருகிறது, கிப்பர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கிப்ட்ஸ். 1 அதிகாரத்தில் ராஜா சோதிச்சு பார்க்கும் பொழுது எல்லார காட்டிலும் 10 மடங்கு ஞானம். ஹல்லேலூயா. இவங்க சாதாரண சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க, ராஜாவின் போஜனத்தை சாப்பிடல, ஆனா 10 மடங்கு அவங்களுக்கு ஞானம் இருந்தது. செல்போன்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து தான், யூடியூப்பை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். அதனால தான் நான் பார்க்கிறேன், அறிவு அடையதான் பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த பைபிள் அதை விட அதிக ஞானம் உடையதா இருக்குது. ஹல்லேலூயா. இதை நீங்க படிச்சீங்கன்னா, தியானம் பண்ணீங்கன்னா, நீங்க ரொம்ப அறிவாளியா இருப்பீங்க. ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். ஆமீன். அது உலகத்துல நடக்கிற காரியங்களை சொல்லும். 24 மணி நேரம் கூட நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்ம 24 மணி நேரம் கூட உலகத்துல நடக்கிற சம்பவங்களை யூடியூப் மூலம் பார்க்கினாலும் உங்களுக்கு அது திருப்தி தராது. உங்களுக்கு எதுவுமே வந்து அது விசுவாசத்தை ஏற்படுத்தாது. அது மரணத்தின் விருட்சமாய் அறி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. இன்ஃபர்மேஷன் ஓரளவு தெரிய வேண்டியதுதான், ஆனா அதிலேயே மூழ்கி கிடக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? ராஜாவின் போஜனத்தினாலே உங்களை தீட்டுப்படுத்துகிறீர்கள். ஆனா தானியல் வந்து 3 times ஜாமனுக்கு அவனுக்கு நேரம் இருந்தது. முக்கியமான பதவியில இருக்கிறான், அரசாங்கத்துல பெரிய உத்தியோகத்துல இருக்கிறான், பாபிலோன் ராஜ்யில. ஆனாலும் 3 times அவன் ஜெபம் பண்ணக்கு அவனுக்கு டைம் கிடைத்தது. அவனுக்கு வேதத்தை ஆராய்ச்சி பண்ண அவனுக்கு டைம் கிடைத்தது. அவன் எரேமியா தீர்க்கதரிசியை ஆராய்ச்சி பண்ணுகிறான். அந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அவன் கையில இருக்கிறது. அவன் படிக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான் என்றால் பார்க்கிறான், 68 வருஷம் ஆயிட்டு, இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போவதுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. ஜபத்துல இறங்கிட்டான், உபாச ஜபம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அதே போல நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன காரியங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்பொழுது உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம வேத வாக்கியங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு பார்க்க என்ன சொன்னால் இன்னும் 2 வருஷம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். நம்முடைய பாடு நம்முடைய உபத்திரங்களுக்கு எல்லாமே இன்னும் 2 வருஷத்துல முடிவு ஏற்படுகிறது அப்படி நான் சொல்லக்கூடாது. இது அதுக்கு உள்ளதான் இருக்குமே ஒழிய அதுக்கு மேல போகாதுன்னு நான் நினைக்கிறேன். தானியல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை அவன் ஆராய்ச்சி பண்ணி உலகத்துல நடக்கிற சம்பவங்களை அவன் கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது, இதை எரேமியா தீர்க்கதரிசியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, எப்பொழுது நம்ம வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 68 years ஆகிவிட்டது. 2 more years தான் இருக்கிறது. தானியல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகிய அகாஸ்வரின் புத்திரனான தரியு ராஜபாரம் பண்ணுகிற 1வது வருஷத்திலே தானியலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன்.
இதோ அவன் வந்து மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட், 3 times பிரேயர் பண்ணுகிறான், மெடிடேட்டிங் த வேர்ட். இப்பொழுது கர்த்தருடைய வருகை நெருங்கிவிட்டனால நம்ம இதுவரைக்கும் அறகுறையா செஞ்சாலும் இப்போ ஒழுங்கா செய்ய வேண்டியதா இருக்கு. ராப்சர்ல பங்கு பெறணும், அதை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஒரே நோக்கம் தான் உங்களுக்கு இருக்கணும். உலக பிரமா நம்ம வேலை உண்டு, அந்தந்த நாளுக்கு அதனுடைய வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் செய்யணும். இன்னைக்கு என்ன செய்யணும், இந்த வாரத்தில் என்ன செய்யணும், இந்த மாசத்துல என்ன செய்யணும், முன்கூட்டியே நம்ம அதெல்லாம் யோசித்து வச்சு அதை 1 by 1 செய்யணும். சோம்பலா இருக்கக்கூடாது. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். நாளை தினம் தன்னுடலுக்காக காலப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள். ராஜாவின் போஜனத்தினாலே அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி இருந்தால கர்த்தர் அவனுக்கு அதிக கிப்ஸ் கொடுத்திருந்தார், வரங்களை கொடுத்திருந்தார். God as a giver of spiritual gifts, God gave them skill and understanding. They were 10 times wiser than all the other students. இத மற்ற பிள்ளைகளை காட்டிலும் இவங்க வந்து 16 வயசு அவனுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் காட்டிலும். 16 வயசுனா 10th படிக்கலாம் அல்லது +1 படிக்கலாம். அந்த ஏஜில் தான் அவன் அங்கே இருக்கிறான், அந்த ஏஜில் தான் பாபிலோனில் இருக்கான். அந்த ஏஜில் இருந்தே அவன் நல்ல விசுவாசியாக இருக்கிறான். இதில் 11th 10th படிக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையில தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் பொருத்தனை பண்ணினான், தீர்மானம் பண்ணினான். இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறான். இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறதை அவன் வந்து வாழ்ந்தும் காமிக்கிறான். அப்பொழுது அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்தது? ஜெயமாக இருந்தது. தானியேல் 6:28 வாசிக்கலாம்.
தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது.
இதோ 4 ராஜாக்கள் காலத்துல ஜீவிக்கிறான் அவன் வந்து. என்ன நேபுகாத்நேச்சார், பெல்சாத்தார், இதோ தரியு, கோரேஸ், 4 ராஜாக்கள் காலத்துல ஜீவிக்கிறான். 4 ராஜாக்கள் காலத்திலும் அவனுடைய காரியம் வந்து ஜெயமா இருந்தது. பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணா உங்களுக்கு காரியங்கள் ஜெயமா இருக்கும். செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கை வந்து தோல்வியாக தான் இருக்கும், ஜெயம் கிடைக்காது. உங்களுக்கு சோதனையே செல்போன் தான், லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எல்லாமே அதோட சேர்ந்தது தான், பேடு இன்னும் நிறைய இருக்கு. அதனால இந்த வகையறாக்கள் எல்லாமே இது என்னச்சா உங்கள் வாழ்க்கையை வந்து அதிலேயே பிள்ளைகள் மூழ்கி இருந்தா 16 வயசு ஸ்டூடெண்ட் அவன். அதனால் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது மற்ற பிள்ளைகளை காட்டிலும் 10 டைம்ஸ் வந்து அவன் வந்து வைசர் தன் தி अदर ஸ்டூடண்ட்ஸ். அப்படி இருக்க காரணம் என்ன? அவனுடைய இதயத்திலே பண்ண தீர்மானம் தான். அடுத்து ரெண்டாம் ஒன்னாம் அதிகாரத்திலே நம்ம அதை வாசிக்கிறோம். ரெண்டாம் அதிகாரத்திலே அந்த ராக்கை குறித்து வாசிக்கிறோம். 2044 வாசிக்கலாம்.
அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கிறதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும்.
இதோ ராக்கை குறிச்ச வெளிப்பாடு அவனுக்கு வருகிறது. அந்த கல் ராக் கட் வித்வுட் ஹேண்ட்ஸ், கையால் பெயர்க்கப்படாத கல், த காட் ஆஃப் ஹெவன், பல்லவத்தின் தேவன். அந்த கல் அங்க உருண்டு வரும் பொழுது சிலையை அது நொறுக்கி விடுகிறது. நேபுகாத்நேச்சார் சொப்பனம் காண்கிறான், சொப்பனத்தையும் மறந்து விட்டான். சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அர்த்தத்தை சொல்ல வேண்டும். நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அர்த்தத்தை சொல்றோம். இல்ல நீங்க குழப்ப பாக்குறீங்க. உண்மையாக உங்களுக்கு வந்து அந்த வெளிப்பாடு வரணும்னா சொப்பனத்தை நீங்க சொல்லணும். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஜெபிக்கும் பொழுது ராத்திரியிலே அந்த சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானமும் ஆண்டவர் கொடுத்தார். ஆமீன். அதுல கல்லால் கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையை மோதும் பொழுது எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து அங்க வந்து இரும்பின் காலத்துல இருக்கிறார். தானியல் வந்து இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னதாக வாழ்ந்தான். அவன் வந்து கோல்டு காலத்துல இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இரும்பு காலில் இருக்கிறான், இரும்பு காலத்துல இருக்கிறார். ரெண்டு கால்களும் இரும்பு. ரோமர் ராஜ்யம் பிரதம் எந்த காலத்துல இருந்தாரு? களிமண்ணும் இரும்பும் கலந்ததான காலம். ஐசன்ஹோவர், இத குருச்சேவ், அமெரிக்க ரஷ்யா நாட்டு அதிபதி குருச்சேவ் என்றால் களிமண்ணு அர்த்தம். ஐசன்ஹோவர், அமெரிக்கா நாட்டுடைய பிரசிடென்ட் ஐசன் ஹோவர், இரும்புன்னு அர்த்தம். அவர் 5 நாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகும். குருச்சேவ் 5 நாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகும். 10 நாடுகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். ஐக்கிய நாட்டு சபையில வருகிறாங்க. அப்பதான் ஐக்கிய நாட்டு சபை ஆரம்பிக்கிறது. அப்பொழுது குருச்சேவ் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய செருப்பை அடித்து வச்சு மேச மேல அடிச்சு நாங்க உங்களை வின் பண்ணிடுவோம் சொல்றாங்க. நாங்க உங்களை கொன்று போடுவோம் என்று சொல்லுகிறோம். அதேபோல ரஷ்யா அமெரிக்காவை அழிக்க போறது. அன்றைக்கே அந்த ரஷ்ய நாட்டு அதிபதி சொல்லிவிட்டார், நாங்க உங்களை கொன்று போடுவோம். அவ்வளவு தைரியமாக சொன்னார். அப்பொழுது பிரதர் பிரணாம் என்ன காலத்துல வாழுகிறார்? அவர் இரும்பும் களிமண்ணுமான காலத்துல வாழுகிறார். நீங்களும் இப்ப அந்த காலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நாமும் அந்த காலத்துல வாழுகிறோம். இத கையால் பெயர்க்கப்படாத கல் இப்பொழுது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தலைக்கலுக்கு 5 பக்கங்கள் இருக்கிறது. ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது. அது பிரமிடு வடிவத்தில் இருக்கிறது. அந்த கல் இப்பொழுது உருண்டு வந்து கொண்டிருக்கிறது. கையால் பெயர்க்கப்படாத கல் என்றால் என்ன அர்த்தம்? அது மனுஷனால அது வரவில்லை. இந்த மெசேஜ் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது. மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த கல் உருண்டு கொண்டு வந்து மோதுகிறது. ராஜ்யங்கள் உடைகிறது. எல்லாமே நொறுங்கி கொண்டிருக்கிறது. உலகம் விழுந்து போற நிலையில இருக்கிறது. ஒரு நாளிலே முற்றிலுமாக அது அழிஞ்சு போய் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே சாபிக்கப்படும். அந்த கல்லோ பெரிய பர்வதமாக மாறிவிட்டது. இதான் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரெண்டாம் அதிகாரத்தில் ராக் கட் வித்வுட் ஹேண்ட்ஸ், த காட் ஆஃப் ஹெவன், தட்ஸ் கிரைஸ்ட், அது வந்து கிறிஸ்து, பிரிங் ஜட்ஜ்மெண்ட் ஆன் எர்த், பூமியின் மேல அவர் நியாய தீர்ப்பு கொண்டு வர போகிறார். எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம், அவருடைய ராஜ்யத்தை சாபிக்க போகிறார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? அதனால இப்பொழுது லோக்கல் கட்சிகள்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பல கட்சிகள் இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு கட்சி ஆளுகை செய்கிறது. எல்லாமே அழிஞ்சு போ. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். அது நீங்க விசுவாசிக்கிற இந்த மெசேஜ் தான். இந்த மெசேஜ் வந்து உலகத்தின் ராஜ்யத்தை கொண்டு வரும். தேவன் உலகப்பரமான ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். சன் ஆப் டேவிட்டாக அவர் தாவீதின் குமாரனாக அவர் இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. தானியேல் எப்ப தரிசனம் காணுகிறான்? கிமு 538, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 538 வருஷத்துக்கு முன்னதாக அந்த தரிசனத்தை கண்டான். கல் எப்பொழுது உருண்டு வந்தது? பிப்ரவரி 28 1963 கல் உருண்டு கொண்டு வந்தது. அது ஒரு மேக்னெட்டிக் ஸ்டோன். அதன் மேல அது விழுந்துச்சுன்னா நம்ம காலை வெட்டிரும். அது ரொம்ப ஷார்ப்பானது. அதன் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த மெசேஜோடு மோதும் பொழுது நொறுங்கி போவார்கள். இது ரொம்ப ஷார்ப்பானது. அதே சமயத்தில் இது மேக்னெட்டிக் ஸ்டோன் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது வந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படியே இழுத்துக்கிடும். இந்த மெசேஜ் வந்து இழுத்துக்கிடும். வேர்ல்டு வைடு மிஷன் அகஸ்டின் பீட்டர்யாட்ட 7 பாஸ்டர் இருந்தாங்க. அவர்கிட்ட தான் நான் முதலாவது இந்த புஸ்தத்தெல்லாம் அவர்கிட்ட தான் கலெக்ட் பண்ணேன். அவருக்கு தான் சென்னையில் புஸ்தமே முதலாவது வந்தது. அவருக்கு தான் இல்லை, அவர்கிட்ட இந்த புஸ்தத்தை நான் படிக்கும்பொழுது ஒரு மெசேஜே என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிவிட்டது. அவர்கிட்ட இருக்கிற எல்லா புஸ்தத்தையும் கலெக்ட் பண்ணேன். 7 பாஸ்டர்களுக்கும் இந்த சத்தியம் அறிவிக்கப்பட்டது. நான் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டேன், மற்ற 6 பேர் ஒட்டலை. அதெல்லாம் வந்து ஈயம், லெட், அது ஒட்டாது, இரும்பு தான் ஒட்டும். அதனால நான் அது ஒட்டும் பொழுது அந்த இரும்புலையும் மேக்னெட்டிக் வந்துடும். அந்த மேக்னெட்டிசம் அந்த மேக்னெட்லேருந்து இரும்புல பாஸ் ஆயிரும். அதே போல் இந்த மெசேஜ் என்ன செய்யணும்னா, இதை என்ன செய்யணும், நான் அதில் ஒட்டிக்கிட்டேன், ஒட்டின பிறகு என்ன, எனக்குள்ள அந்த மேக்னெட்டிசம் வந்துட்டு இதை என்ன, நான் என்ன கொண்டு ஆண்டவர் நிறைய பேர் இந்த வார்த்தையில் கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் அதை இழுத்து விட்டது. இதுதான் அந்த ஸ்டோன் வந்து 1963 அது ஆரம்பித்தது. அந்த கல் உருண்டு வந்தது. அந்த கல் வந்து தலைக்கல்லாய் இருக்கிறது, ஹெட் ஸ்டோனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கார்னர் ஸ்டோனாய் இருக்கிறார். இப்பொழுது ஹெட் ஸ்டோன் வந்திருக்கிறது. ஆகாதென்று தள்ளப்பட்டது. வீடு கட்டவர்கள் ஆகாதென்று தள்ளினார்கள். அதே மூளைக்கு தலைக்கல்லாக மாறிவிட்டது. 118 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஜனங்கள் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா இது ஹெட் ஸ்டோனாய் இருக்கு. நமக்கு அது ஹெட் ஸ்டோனாய் இருக்கு. நமக்கு விலையேறப்பட்ட கல்லாக இருக்கிறது. ஆமீன். ஆமீன். இந்த கல்லை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அதிக கிரேஸ், 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 டோட்டல் கிரேஸ். சகரியா 4:7 வாசிக்கலாம்.
பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார்.
இதோ கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இந்த மெசேஜை நேசித்த அதிக கிரேஸ் கிடைச்சு. நான் ஒரு சாபன பாஸ்டரா இருந்தா எல்லாரையும் அந்நிய பாச பேசிக்கு ட்ரை பண்ணுவேன். அதுதான் நான் செய்திருக்க முடியும். எனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்காது. நான் அவங்களோடு ஐக்கியப்பட்டு அங்கும் இங்கு அலைப்புண்டு திரிவேன். இப்பொழுது நான் ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறேன், வார்த்தையை நேசித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் ஒரு அதிக கிரேஸ் கொடுக்கிறார். ஆமே. இது உங்களுக்கு கிரேஸை கொண்டு வருது, உங்களுக்கு ரெடெம்ப்ஷனை கொண்டு வருகிறது, உலகத்துக்கு அது ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருகிறது. அவளது இவன் என்ன சொல்லுகிறான், நான் நினைவுகா தேசாரா என்ன சொல்லுகிறான், 2:47 வாசிக்கலாம்.
ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துமா இருக்கிறார் என்றான்.
இதோ உங்கள் தேவனே தேவனுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ராஜாவும் அவர் வந்து மறைபொருளை வெளிப்படுத்துறவராயிருக்கிறார். ரிவீலர் ஆஃப் த சீக்ரெட். அவர் வந்து மறைபொருளை வெளிப்படுத்துறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சீல்ஸ் ஓபன் ஆகி எல்லா மறைபொருளும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்திலே விசேஷித்த ஞானம் உடையவங்க நீங்க தான். உலக ஞானம்லாம் அழிஞ்சு போகும். நீங்க தேவ ஞானத்தை பெற்றிருக்கீங்க. சீல்ஸ் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. சீக்ரெட் நமக்கு ரிவீல் ஆயிருக்கிறது. நீங்க அவங்க மனசுல அப்படி நினைக்கணும். உலகத்திலே விசேஷித்த ஜனங்கள், விசேஷித்த ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளை தீர்க்க, இந்த தீர்க்கத்தை செய்தியை பைபிளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதுக்கு மேல எந்த ஞானமும் கிடையாது. இது தேவன், காட்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஹல்லேலூயா. அதனால நேபுகாத்நேச்சார் என்ன சொல்லுகிறான், உங்கள் தேவன் தான் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். லேம்ப் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் ஆட்டுக்குட்டியானவர் வந்து பிரேக் த சீல்ஸ் அண்ட் ரிவீல் வாட் இஸ் அண்டர் த சீல்ஸ். இதை முத்திரையில உடைத்து அந்த முத்திரைகளுக்கு உள்ள என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமீன். 3 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? அந்த தானியேல் 3 அதிகாரத்தில் அங்க நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணுகிறார். தானியேலுடைய சிலையைத்தான் உண்டு பண்றோம். அதனால இயேசுநாதர் உருவத்தையும் கும்பிடுறாங்க. நம்ம அப்படி உருவத்தை கும்பிடுறதில்லை. தானியேல் ரகசியத்தை வெளிப்படுத்தினாலே அவன் கடவுளுடைய அவதாரம் என்று அவன் நம்புகிறான். கடவுள் வந்து தானியலுக்குள்ள அவதாரம் பெற்றிருக்கிறார். தானியேல் கடவுள் தான் என்று சொல்லி இதை தானியலுக்கு என்ன செஞ்சா ஒரு சிலையை உண்டு பண்ணி 60 முழம் உயர சிலையை உண்டு பண்ணி எல்லாரும் அதை பணிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது சாத்ராக் ஆபேத்நேகோ பணியவில்லை. அந்த இமேஜுக்கு வந்து பணியவில்லை. யார் யார் அந்த இமேஜை பணியவில்லையோ அந்த அவர்கள் எல்லாரும் அக்னி சூழலே போடப்படுவார்கள். இவன் சாத்ராக் ஆபேத்நேகோவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. அவங்க அந்த சிலையை கும்பிடுறதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. அவள் அதுக்கு பணியவில்லை. அதனால அக்னி சூழல போடும் பொழுது 4வது ஆளாக ஆண்டவர் அங்கே வருகிறார். ஹல்லேலூயா. தானியேல் 3:24-25.
அப்பொழுது ராஜாவாக நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமா எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையா அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது.
4வது ஆள் அங்கே தோன்றுகிறார். 4வது ஆள். 3 பேர் அங்க அக்னி சூழல போடும் பொழுது 4வது ஆள் அங்கே தோன்றுகிறார். அந்த எக்ஸாக்ட் டைம்ல கரெக்டா அங்க ஆண்டவர் வந்து அங்க என்ன சொன்னாலும் மனுஷ ரூபம் உடையவராக அங்க வருகிறார். ராஜா அதை பார்க்கிறான். 4வது ஆள் இங்க இருக்கு. 3 பேரை போட்டோமே 4 பேர் இருக்கிறாங்க. 4வது ஆள் வந்து தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறார். அதனால வெளியே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது வெளியே வரும்பொழுது 3 பேர் தான். அக்னியானது அவர்களை பற்றி கொள்ளாதபடி பல்லோகத்தில இருந்து ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே அவர் இறங்கி வருகிறார். தம்முடைய தூதர்களை அனுப்பவில்லை. அவரே இறங்கி வந்து அவங்க கூட இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். அக்கினி அவர்களை பலவந்தம் செய்யாதபடி அவர்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் இந்த மிருகத்தினுடைய அந்த சொரூபத்தை வணங்க வேண்டும். மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத அனைவரும் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். 15வது வசனத்தை வாசிக்கலாம்.
மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது.
அமெரிக்கா அதை செய்கிறது. மிருகத்தின் சொரூபம் என்னவென்றால் வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். அந்த 2வது மிருகம் பூமியிலிருந்து தோன்றின மிருகம் அமெரிக்கா. அமெரிக்காவுடைய 13. முதல் மிருகம் முந்தின மிருகம் வந்து ரோமாபுரி. 2வது மிருகம் பூமியிலிருந்து எழும்பின மிருகம் அமெரிக்கா. அமெரிக்கா வந்து என்னச்சா மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது. அதுதான் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், உலக மகாசபை. அதில் எல்லாரும் அஃபிலியேட்டட் ஆக வேண்டும். அஃபிலியேட்டட் ஆகவில்லை என்றால் ஊழியம் செய்ய முடியாது. அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். எப்பொழுது நடக்கும்? நம்ம மேலே போயிடுவோம். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பு அது நடக்கும். புறஜாதிகளின் ராஜ்யம் வந்து அது நேபுகாத்நேச்சார்ல ஆரம்பிக்குது. விக்கிரக வழிபாடுல ஆரம்பித்து அது விக்கிரகங்களை வணங்குவதிலே முடிவடைகிறது. கடைசியாக மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதவர்கள் வந்து அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவர்கள் கொள்ளவும் முடியாது. அவங்களுடைய பேப்பர் மணி அபாலிஷ் ஆகும். 10 ரூபா நோட்டு கூட செல்லாமா போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது. எந்த ரூபாயுமே வைக்கக்கூடாது. அதுக்கு தான் என்னச்சா முன்னக்கூட்டியே டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு வேடங்க தூக்கி போட்டிருக்கிறாங்க. எல்லாம் டிஜிட்டலாக மாறணும். கொள்ளவும் முடியாது, விற்க முடியாது. இங்கே வந்து பாஸ் ஊழியக்காரங்க வந்து சபை நடத்த வேண்டும் என்றால் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் அஃபிலியேட்டட் ஆக வேண்டும். அப்படி அஃபிலியேட்டட் ஆகவில்லை என்றால் சபையை நடத்த முடியாது. அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நம்ம வந்து மேலே இருப்போம். ஆமீன். யார் யார் மிருகத்தை வணங்காதவர்களோ அவர்கள் கூட அந்த 4வது பர்சன் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மிருகத்தை வணங்குவதில்லை. சாபனங்களுக்கு நம்ம இணங்கவில்லை. சாபனத்தோடு நம்ம சேர மாட்டோம். சாபனத்து பிரசங்கத்தை நம்ம கேட்க மாட்டோம். அந்த ஆராணையில பங்கு பெற மாட்டோம். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். அதான் மிருகத்தை வணங்காதவங்கன்னா இப்பொழுது சாபனத்தோடு சேராதவர்கள். சாபனத்தோடு காம்ப்ரமைஸ் போனா உங்க கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். நீங்க சிலைய வணங்குறீங்கன்னு அர்த்தம். நம்ம சாபனத்தோடு சேராம இருக்கும் பொழுது நாலாவது ஆள் நம்ம கிட்ட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சாபனத்தினால நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவர்கள் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். சாத்தான் நேபுகாத் நேச்சார் அவங்களுக்கு அவன் அதிபதியாய் இருக்கிறான். சாபனத்துக்கு எல்லாமே ஹெட் வந்து சாத்தான் லூசிபர். நமக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று நம்ம அபிதமான ஃபெய்த் இருக்கும் பொழுது உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். நீங்க சாபனத்தோடு சேர்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்க மாட்டார். நீங்க சிலைய வணங்குறீங்கன்னு அர்த்தம். வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண முடியல, நிமிந்து நிக்க முடியலன்னு அர்த்தம் ஆயிரும். நாலாதிகாரத்துல நம்ம அபிதமாய் வாசி, நாலாதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் இருக்கிறது. தானியேல் 4:17 வாசிக்கலாம்.
உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமான கதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது.
காவலாளரின் தீர்ப்பினால் இந்த வார்த்தையானது வந்திருக்கிறது. என்ன வந்திருக்கிறால், நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து எவனுக்கு சித்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இல்லாதனால, நான் தான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன், என்னுடைய ஞானத்தினால் தான், என்னுடைய திறமையினால நான் கட்டின மகா பாபிலோன் என்று நினைக்கும் பொழுது மனுஷனிலிருந்து அவன் தாழ்த்தப்பட்டு போனான். எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா சொல்லல, ஒரு இன்ட்ரோடக்ஷனா சொல்றேன். மனுஷனிலிருந்து அவன் தாழ்த்தப்பட்டு மிருகமாக 7 இயர்ஸ் அவன் இருந்தான். பின்பு அவனுக்கு அந்த புத்தி வந்தது. புத்தி வரும் பொழுது ராஜ்யபாரம் அவனுக்கு திரும்பி வந்தது. தானியேல் திகிசை புத்தகம் 4:33-34 வாசிக்கலாம்.
அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய எருகுகளைப் போலவும் அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன்.
சரி போதும், அதை தொடர்ந்து நம்ம 4 அதிகாரத்தை அவனுக்கு திருப்பி அந்த புத்தி வருது. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து எவனுக்கு சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்த பொழுது மறுபடியும் அவன் வந்து ராஜாவை மாறுறான். அவன் பக்கத்துல தான் மாடு மாதிரி மேஞ்சிட்டு இருக்கிறான். ராஜா இப்ப மாடா மாறி இருக்கிறார். அந்த ஜனங்கள் பாக்குறாங்க, மாடை கொண்டு சிங்காசனம் வைக்க முடியாது. 7 வருஷம் அவ்விதமா இருக்கிறான். வெயிலில் இருக்கிறான், பனி பெய்கிறது. இதோ அங்க ஆகாயத்து பறவையை போல அந்த நகங்கள்லாம் வளர்ந்துருக்கிறது. இப்பொழுது 7 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. அந்த மாட்டுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. அதான் ஏஜ் ஆஃப் இன்சானிட்டி. அவன் பைத்தியமான நிலையில இருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு புத்தி திரும்பி வந்து மறுபடியும் ராஜாவுக்காக வருகிறான். இது எங்கன்னா அங்க வந்து பாஸ் ஆயிருக்கு. பரலோகத்தில் ஒரு கோர்ட் இருக்கிறது, அந்த கோர்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. அவனுக்கு தண்டனை அங்கேருந்து பாஸ் ஆகிருக்கு. அந்த தண்டனை வந்து அங்கேருந்து பாஸ் ஆனால அவன் வந்து ஒரு நாளிலே அந்த அரண்மனை உப்பிரிக்கையிலே உலாவி கொண்டிருக்கிறான். உலாவி கொண்டு அந்த பாபிலோன் பட்டணத்தை பார்க்கிறான். பாபிலோன் பட்டணம் எந்த ஸ்ட்ரீட்டில் வந்தாலும், எந்த ரோட்டில் வந்தாலும் சென்ட்ரலில் அரண்மனை இருக்கு. அரண்மனையில் வந்து தான் நிற்கும். எல்லா ரோடும் அரண்மனையில் நிற்கும். ரோம் அப்படிதான். ரோமாபுரியில் இருக்கிற எல்லா ரோடுகளும் அது வந்து வேடிகனுக்கு அது வருகிறது. இதே போல இவன் ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறான். அந்த அரண்மனையிலே தொங்கு தோட்டம் வைத்திருக்கிறான். உலகத்தில் பழங்கால அதிசயத்தில் 7 அதிசயத்தில் ஒன்று ஹேங்கிங் கார்டன். எல்லா ரோடுகளும் அரண்மனையை நோக்கி வருகிறது. இவ்விதமாக அந்த அரண்மனையில் இருந்து கொண்டு அவன் அந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது நான் கட்டின மகா பாபிலோனே என்று சொல்லும் பொழுது அந்நேரத்திலே அவன் மிருகமாக மாறி இருந்துச்சுன்னா பரலோகத்தில் தான் எல்லாம் ஆகுது. அங்கிருந்து உங்களுக்கு கிராண்ட் பண்ணா உடனே குழந்தை வந்துடும். குழந்தை இல்லாதவங்க இப்போ நிறைய மாறிட்டு வர்றாங்க. சயின்டிஸ்ட் அது ஹைப்ரிடு ஃபுட்னால வருதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்தில் அந்த ப்ராப்ளமே கிடையாது. மேரேஜ் பண்ணா உடனே குழந்தை பிறக்கும். ஒரு சிலருக்கு தான் குழந்தை இல்லாமல் போகலாம். வழியே மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து குழந்தை இப்போ வந்து மெஜாரிட்டி வந்து அப்படியே மாறி என்ன வந்து அந்த ஃபுட்ல என்ன ட்ரிக் பண்ணாங்களோ தெரியல. குழந்தை இல்லாதவங்க இப்பொழுது நிறைய மாறிட்டு வர்றாங்க. ஆனால் அது நமக்கு வரக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் வரக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஃபெய்த்தினால அதை மேற்கொள்ள முடியும். எல்லாம் அங்கேருந்து பாஸ் ஆனால் தான், அங்கேருந்து கிராண்ட் பண்ணால் இங்கே கிடைக்க போகுது. அதே போல் எல்லாமே நமக்கு ஐஸ்வர்யம் வர வேண்டும் என்றாலும், நமக்கு சுகம் வர வேண்டும் என்றாலும் அங்கே தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அங்கே தீர்ப்பு நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே ஹெவனை நோக்கி பார்க்கணும். நம்முடைய பிரயாசம் அல்ல, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நம்முடைய மனக்கோட்டை இல்லை. எல்லாத்தையுமே நம்ம அங்கே எதிர்நோக்கி பார்த்தா நீங்கள் நிச்சயமாக வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து. நீங்கள் டாக்டர் ரிப்போர்ட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நடக்காது. டாக்டர் ரிப்போர்ட்டு டெஸ்ட் பண்ணால் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம அங்கே நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா அங்கே காவலால் தீர்ப்பில் அங்கே வருகிறது. இங்கே நேபுகாத்நேச்சாருக்கு அங்கேருந்து தீர்ப்பு வந்தது. நமக்கு அங்கிருந்து கிராண்ட் பண்ணுகிறார். பரலோகத்திலிருந்து ஒருவன் கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 3:13 வாசிக்கிறோம். அதன் பின்பு 5 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் வந்து நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார், ஜட்ஜாக இருக்கிறார், நெருத்து பார்க்கிறார், பெல்சாத்தாரை நெருத்து பார்க்கிறார், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். 5:24 வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பது. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவனும் ராஜ்யத்தை மட்டிட்டதற்கு முடிவு உண்டாக்கினார்.
சரி, போதும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், தேவன் உன்னுடைய ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதை மேதியருக்கும் பெரிசியருக்கும் கொடுத்து விட்டார். அன்றைக்கு ராத்திரியிலே அவன் தலை வெட்டப்பட்டது. சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இனி தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வரும். ஒரு 7-8 பசங்க ஆண்டவர் சித்தமான பண்ணணும்னு வச்சிருக்கிறேன். இப்பொழுது நம்ம இதில் நம்ம கவனிக்கும் பொழுது 5 அங்கே பெல்சாத்தார் வந்து கர்த்தருடைய பாத்திரத்திலே அவன் மதுபானத்தை பானம் பண்ணும் பொழுது, அவங்க எல்லாம் உல்லாசத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு கையிருப்பு வந்து எழுதினது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், தேவன் உன்னை ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதை மேதியருக்கும் பெரிசியருக்கும் கொடுத்து விட்டார். அன்றைக்கு ராத்திரியிலே அவன் தலை வெட்டப்பட்டது. தானியேல் அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டு போ, அங்கே போன உடனேயே அந்த சம்பவம் நடந்தது. இது அவன் தலை வெட்டப்பட்டது. அன்றைக்கு ராத்திரியிலே கிங்டம் சேஞ்ச் ஆகிவிட்டது. ஆமென். ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பதுக்கு ஒரு நாள் ராத்திரி ஆண்டவருக்கு போதும். ஒரு தேசத்தை கவிழ்த்து போடுறதுக்கு ஒரு நாள், ஒரு ஒரு நைட்ல கழு, இந்த உலகத்தையே அவர் ஒரு நாள் நைட்ல கவிழ்த்து போட்டுருவார். ஆண்டவரால் இந்த உலகத்தை வந்து ஒரு நாள் ராத்திரிக்குள்ள அழிக்க முடியும், ராஜ்யத்தை கவிழ்த்து போட முடியும். அவர் ராஜ்யங்களை ஏற்படுத்தி ராஜ்யங்களை அங்க விளை செய்கிறவராயிருக்கிறார். இஸ் த ஹேண்ட் தட் ரோட் ஆன் த பால், அது எந்த கரம், அது தேவனுடைய கரம் வந்து அங்கே எழுதினது. The judge who is waiting kings and kingdom, ராஜ்யங்களையும் அங்கே ராஜாக்களையும் அவர் நெருத்து பார்க்கிறார். Your kingdom is taken away, உன்னுடைய ராஜ்யம் உன்னை விட்டு எடுபட்டது. ராஜ்யத்தை ஆளுறவங்க எவ்வளவு பயபக்தி வேணும். ஒரு நாள் ராத்திரியில ஆண்டவர் விளை வைக்க முடியும், ஒரு ராஜ்யம் சேஞ்ச் ஆக முடியும். அதே போல இந்த உலகம் வந்து விழுந்து போகும், இந்த உலகம் அழிஞ்சு போகும், தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்படும். ஹல்லேலூயா. உலகம், இந்த வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் அபார்ட் என்று பிரதர் பிரணாம் செய்து கொடுக்கிறார். உலகம் இன்னைக்கு விழுந்து போற நிலையில இருக்கு, அது விழுந்து போய் கொண்டு இருக்கிறது. ஒரு நாளில் அது முற்றிலுமாக விழுந்து போகும். லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் வந்து ஒரு நிமிஷத்தில் அது அங்கே சென்றால் அதுங்க தண்ணீருக்குள்ள 40 miles போகும், தலைகீழாக அது போகும். அது என்னைக்கு ராத்திரியில் அது நடக்கும்னு தெரியாது. அதுதான் கடைசி அடையாளம். நம்ம ராப்சர்ல போறதுக்கு அது கடைசி அடையாளமாக இருக்கிறது. 7:13 வாசிக்கலாம்.
ராத்தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார்.
மனுஷகுமாருக்கு ஒப்பான வானத்தின் மேகத்திலே வருகிறார். அதுதான் 7th seal. தானியேல் அதை காண்க, வெளிப்படுத்தல் 10th இதங்க வெளிப்படுத்தல். இங்க தானியேல் 7:3 வாசிக்கிறோம். 4 மிருகங்களுடைய ராஜ்யத்தை சொல்லுகிறான். முதல் பகுதியில் 13 வசனம் வரும் பொழுது, மேகத்திலே மனுஷகுமாருக்கு ஒப்பானவர் அங்க வருகிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்து எப்பொழுது வந்தது? மேகத்தில் அவர் வரும் பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு விட்டது. நீங்க வந்து we are in the continuation of the son of man ministry. மனுஷகுமாருடைய ஊழியத்திலே நம்ம இருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
The son of man coming in clouds of heaven. உயிர்த்தெழுதல் நடப்பதற்கு முன்னதாக அங்க சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வருகிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி எப்பொழுதுமே உயிர்த்தெழுதல முடிவடைகிறது. இப்ப இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி எது வரைக்கும் இருக்கும்? உயிர்த்தெழுதல் நடக்கும் வரைக்கும் இருக்கும். உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும் என்றால் பூமி எழுச்சி வர வேண்டும். லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போக வேண்டும். கிரேட்டஸ் எர்த்குவேக் ஏற்பட வேண்டும். சுனாமி ஏற்பட வேண்டும். இதோ சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் நம்ம இருக்கிறோம். அது எப்பொழுது முடிவடையும்? உயிர்த்தெழுதல் வரும்பொழுதும் முடிவடையும். எப்பொழுது ஸ்டார்ட் ஆச்சு? கிளவுட் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு 8:9 வாசிக்கலாம்.
அவைகளின் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று.
இதோ சின்ன கொம்பு வருகிறது. அலெக்சாண்டர் கிரேக்க ராஜ்யம் வந்து அலெக்சாண்டர் மரிக்கும் பொழுது 4 அவனுடைய படைத்தலைவர்கள் 4 ராஜ்யத்தை பங்கு வச்சுட்டாங்க. கிரேக்க ராஜ்யம் ரொம்ப பெருசு. அலெக்சாண்டர் ஒரு கிரேட் கிங் ஆயிருந்தான். அவன் மரித்து போனான். 4 போர்ச்சு அவங்களுடைய கேப்டன்ஸ் வந்து 4 ராஜ்யமா பிரியங்க. அந்த 4 ராஜ்யத்திலிருந்து ஒரு சின்ன கொம்பு வருகிறது. அந்த சின்ன கொம்பு வந்து தேவனுக்கு விரோதமாக பேசுகிறது. அதுக்கு ஒரு கண் இருக்கு. அந்த கொம்புல ஒரு வாய் இருக்கிறது. அந்த கொம்பு வந்து என்ன சொல்றால், சின்ன கொம்பு, லிட்டில் ஹார்ன், அங்க வந்து அது தேவனுக்கு விரோதமாக பேசுகிறது. தூசணமான வார்த்தைகளை பேசுகிறது. அந்த சின்ன கொம்புக்கு எதிர்த்து நிக்க யாராலும் முடியல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அன்டிகிறிஸ்து. அது 8வது தோன்றுகிற 7 ரோம ராஜ்யங்களுக்கு பிறகு 8வது தோன்றுகிறவன் அந்த அன்டிகிறிஸ்து. பெருமையானவளையும் தூசணமானங்களையும் பேசுகிறவன் அன்டிகிறிஸ்து. தோன்றுவதை நம்ம 8வது அத்தியாயத்தில் நம்ம வாசிக்கிறோம். இஸ் த பிரின்ஸ் ஆஃப், அங்க அவன் ஒரு பிரின்ஸா வருகிறான். Blaspheming the prince of the host, அவன் வந்து தேவனுக்கு விரோதமாக அங்க தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறான். பெருமையானவர்களின் தூஷணமாக பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 17வது அத்தியாயத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை குறித்து நம்ம 8வது அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். 9வது அத்தியாயத்தில் நாங்க அங்க போகும் பொழுது கேப்ரியல் அங்க வருகிறது. 9வது அத்தியாயத்திலே 21வது வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம்.
அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான்.
இது 9வது அத்தியாயம் 21வது வசனத்திலே காப்ரியேல் 70 weeks of டேனியல் அந்த ப்ரோக்ராமை கொண்டு 70 weeks. யூதர்களுக்கு 70 வருஷம் இருக்கிறது. நமக்கு 7 சர்ச் ஏஜஸ், அவங்களுக்கு 70 வீக்ஸ். அந்த 70 வாரத்தில் இஸ்ரேல் நாட்டினுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. அது வந்து காட்ஸ் ப்ரோக்ராம். அது 7 முத்திரைகளுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த 70 வீக்ஸ் ஆஃப் டேனியல் அங்கே வரும்பொழுது யூத ஜனங்களுடைய துவக்கம் என்ன, அவங்களுடைய முடிவு எவ்விதமாக இருக்கும், அந்திகிரிசுக்கு முடிவு எவ்விதமாக இருக்கும், எல்லா காரியங்களையும் நீங்கள் வந்து 9வது அத்தியாயத்தில் வாசிக்க முடியும். 9வது அத்தியாயத்தில் என்ன விசேஷம்? 70 weeks ஆஃப் டேனியல். உங்களுக்கு அது நான் 2-3 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 10வது அத்தியாயம் 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன்.
ஜீசஸ் கிரைஸ்ட் குளோரிஃபைட் ஃபார்மாக வருகிறார். 10வது அத்தியாயம் 5வது வசனத்திலிருந்து 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் 12வது அத்தியாயம் எல்லாம் ஒரே விஷனை குறிக்கிறது. அவர் இறங்கி வந்து தானியலுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம இங்க வாசிக்க முடியும். தானியலுக்கு அந்த 10வது அத்தியாயத்திலே அவர் தரிசனத்தை தரிசனமாக பேசுகிறார். அதன் பின்பு 11வது அத்தியாயத்தில் தென்திசை ராஜா வடதிசை ராஜான்னு போட்டிருக்கு. தென்திசை ராஜா எகிப்து, வடதிசை ராஜா சீரியா ரோமை குறிக்கிறது. சிங்கார தேசம் என்றால் அது எருசலேம். விதமான காரியங்கள் சொல்லப்படுது. 12 அதிகாரத்தில் நம்ம அங்கே 7 முத்திரை குறித்து, 7 எக்காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12:1
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதிற்குள்ளாக காணப்படுகிற ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்.
அவங்களுக்கு 7 ட்ரம்பட், நமக்கு 7 சீல். அவங்களுக்கு 7 எக்காலம் வந்து ட்ரம்பட்ஸ் வந்து இஸ்ரேல் ஜனங்களை தங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வருது. சீல்ஸ் வந்து நம்ம வார்த்தையிலே கொண்டு வருது. சீல்ஸ் ஃபார் த பிரைட், ட்ரம்பட்ஸ் ஃபார் இஸ்ரேல். அக்காலத்திலே அந்த மிகாவேல் தோன்றுவார். மைக்கேல் இஸ் கிரைஸ்ட், பலமுள்ள தூதன் அங்கே தோன்றும் பொழுது அவர் ஓபன் புக்கோடு வருகிறார். புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள், அவர்கள் மீட்கப்படுவார்கள். இன்றைக்கு பலமுள்ள தூதன் வந்திருக்கிறார், புஸ்தகத்தோடு வந்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு டெஃபினிட் டைம் உண்டு, நமக்கு டெஃபினிட் டைம் கிடையாது. யூதர்களுக்கு எல்லாமே கரெக்டாக இவ்வளோ நாள்ன்னு உண்டு, நமக்கு அந்த வகையை அந்த கரெக்டாக டைம் சொல்லப்பட முடியாது. நம்ம கிரேஸ் பீரியடில் இருக்கிறோம். அதனால் திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு வந்து யார் யார் புஸ்தகத்தில் எழுதப்பட்டாரோ அவர்கள் எல்லாரும் மீட்கப்படுகிறார். 144,000 பேர் மீட்கப்படுகிறார். அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கிறது, எவ்வளவு காலம் செல்லும் என்று சொல்லப்பட்டது. 7 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீரின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும்.
ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றால், ஒரு காலம் என்றால் 1 வருஷம், காலங்கள் என்றால் 2 வருஷம், அரை காலம் என்றால் 1/2 வருஷம். உங்களுக்கு 3.5 வருஷம் இருக்கிறது, 42 இருக்கிறது, 1,660 இருக்கிறது. அப்பொழுது காலிங் அண்ட் சீலிங், பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறார். மோசஸ் என்ற எலஜா அங்கே தோன்றுகிறார்கள். அவங்க காலிங் அண்ட் சீலிங் 1,44,000. இப்பொழுது கத்தர் இறங்கி வந்திருக்கிறார், 1 ப்ராஃபிட் நமக்கு கொண்டிருக்கிறார். அந்த ப்ராஃபிட் மெசேஜ் என்ன செய்யறது என்றால், உங்களை அழைக்கிறது, உங்களை சீலிங் பண்ணுகிறது, பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்படுகிறது. நமக்கு வந்து டெஃபினிட் டைம் கிடையாது, யாருன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் உலகம் யார் யாரை வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் அது தெரியும். அவங்கள கால் பண்ணுகிறார், எலெக்ட் பண்ணுகிறார். ஆற்றின் தண்ணீரில் மேல் நிற்கிறமாகிய புருஷன் தம்முடைய கையை தம்முடைய வலதுகரத்தை தம்முடைய இடதுகரத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து. அதே மாதிரி தான் வெளிப்படுத்தல் இருக்கும். அங்கே தூதன் வந்து என்ன, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேல் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து. அதே மாதிரி தான் இங்கே நடக்கு. இது வந்து ஜூஸ், அது வந்து ஜென்டைல்ஸ். இங்க 1 ப்ராஃபிட், அங்க 2 ப்ராஃபிட். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஆண்டவர் அந்த யூதர்களுக்கு திரும்புகிறார். 2 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்படுவார்கள். அதனால காலிங் அந்த சீலிங் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இப்பொழுது அந்த நேரத்தில் நம்ம இருக்கோம். ஆண்டவர் அழைத்தார், அந்த அழைப்பை அவருக்கு உறுதிப்படுத்துகிறார். அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு நல்ல கார்ல போகும் பொழுது அவர் வந்து ரொம்ப சோர்வுற்றிருந்தார். காரை நிறுத்திட்டு அவர் மலையை அங்க பார்க்கிறார். அந்த மலை வந்து லிம்மா மவுண்டானா என்ற இடத்துல இருக்கிறது. லிம்மா மவுண்டானா அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த மலையில 7 சிகரங்கள் இருக்கிறது. முதல்ல 2 சின்ன சிகரம், அதுக்கு பிறகு ஒரு பெரிய சிகரம், தேர்டு அந்த அந்த பீக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது. பின்பு வந்து இன்னொரு சின்ன சிகரம், அதுக்கு பிறகு இன்னும் பெரிய ஒரு சிகரம், அதுக்கு பிறகு ஒரு சின்ன சிகரம், அதுக்கு பிறகு எல்லாத்த விட டாலான ஒரு சிகரம் இருக்குது. நீ அவர் காரை நிறுத்தி நீங்க பாரு, உன்னுடைய பேர் அதில் எழுதியிருக்கு. அவருடைய காலிங்க ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அல்ல, எத்தனை பீக்ஸ் இருக்கிறது? 7 இருக்கு. உன் பேர் என்ன? 7 எழுத்து இருக்குது. வில்லியம் மேரியன் பிரன்காம் எல்லாத்துலயுமே 7 எழுத்து. அல்ல, 3 அவுட் ஸ்டாண்டிங் பீக்ஸ் அங்கே இருக்கிறது. அது உன்னுடைய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல். முதலாவது ஹீலிங், ரெண்டாவது டிசைனிங் ஆஃப் த ஹார்ட், மூணாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. அதெல்லாம் உன்னுடைய பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே அங்கே எழுதப்பட்டிருக்கு. உனக்கு எப்பொழுதெல்லாம் உன்னுடைய காலிங்கை குறித்து அனாயிட்டிங்கை குறித்து சந்தேகம் வருகிறதோ அப்பொழுது நீ இந்த மலையை வந்து பார். இது எவர்லாஸ்டிங் சைன், உனக்கு கொடுக்கப்பட்ட நித்திய அடையாளமாக சொல்லப்படுது. ஏசாயா 55 கடைசி வசனத்தில் எவர்லாஸ்டிங் சைனை நான் கொடுப்பேன் சொன்னார். பிரணாமுக்கு ஆண்டவர் எவர்லாஸ்டிங் சைனை கொடுக்கிறார், நித்தியமான உடன்படிக்கையின் அடையாளம். உன்னுடைய பேர் அங்கே இருக்கிறது. அப்போ உலகம் தோன்றி எத்தனை வருஷம் இருக்கு? உலகம் தோன்றி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆயிருக்கு. பைபிள்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் எர்த். அந்த பிகினிங் யாருக்குன்னு எப்பனே தெரியாது. அது எத்தனை மில்லியன்ஸ் வருஷம்னு தெரியாது. அதுவும் என்ன சொன்னால், அதே போல இந்த மலை, அந்த அதுக்கு பிறகு ஆண்டவர் எல்லாத்தையும் உலகத்தை உண்டாக்குறார். இந்த மலையை உண்டாக்கும் பொழுது இந்த மலை அமெரிக்காவில் இருக்கணும், அது லிம்மா மவுண்டானா என்ற இடத்துல இருக்கணும் அப்படி என்று ஆண்டவர் பிரதம மனசுல வச்சு, அவருடைய அழைப்பையும் அவருடைய பெயரையும் மனசுல வச்சு இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுதே அந்த மலையை அங்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது அமெரிக்கால தான் இருக்கணும், அது இந்தியாவில இருக்கக்கூடாது. கத்தர் அதை உலகத்தை உண்டாக்கும் பொழுது God wrote the name, அந்த பேரை உண்டாக்கினார். பிரதர் எப்பொழுது பிறக்கிறார்? 1909 பிறக்கிறார். ஏப்ரல் மாசம் 6 பிறக்கிறார். அப்பொழுது என்ன சொன்னால், ஒரு காலத்துல அமெரிக்கா கண்டுபிடிக்கவே இல்லை. அமெரிக்கா ஒரு கண்ட்ரி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்பொழுது அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னதாகவே, அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னதாகவே, அமெரிக்கா தேசம் உருவாகிறதுக்கு முன்னதாகவே அந்த மவுண்ட் அங்கே இருக்கு. இப்பொழுது அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அவர் சோர்வடைந்திருக்க நேரத்தில் ஆண்டவர் அந்த மலையை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதுல 7 பீக்ஸ் இருக்கிறது. இப்பொழுது நம்ம 7th பீக்ல இருக்கிறோம், 7th சிகரத்தில் இருக்கிறோம். 1965 அவர் 7th பீக்கு போயிட்டார். 1963 இருந்து 1960 வரைக்கும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியா இருக்குது. 7th பீக்கில் போயிட்டார். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? அந்த 7th பீக்கில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கே புதிய மாம்சம் உண்டோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அதனால 7th பீக் வந்து தட் புல் ஆயிருக்குது, ஓபனிங் ஆஃப் த வேர்ல்ட். நீங்க ஓபனிங் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கீங்க. ஈகிள்ஸ் வந்து இன்னைக்கு கேதர் டுகெதர். ஹல்லேலூயா. நம்ம காட்ஸ் ஈகிள் ஆயிருக்கிறோம். காட்ஸ் ஈகிள் வந்து கேதர் டுகெதர். ஒரு நாளில என்ன செய்யணும் என்றால், நம்ம வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள போயிடும். அந்த மலையானது அது அடுத்த 7th பீக்கு பிறகு அடுத்த நாட்டுக்குள்ள அந்த மலை போகுது. அது இன்னொரு கண்ட்ரிக்குள்ள அது அந்த மலையானது போ, அந்த தொடர்ச்சி அது இன்னொரு மலைக்குள்ள இருக்குது. அதே போல நம்ம 7th பீக்கில் வரும் பொழுது ஓபனிங் ஆஃப் த வேர்ல்ட் இப்பொழுது வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு 7th பீக்கில் வந்திருக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு போகணும். ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்றால் உங்களை என்னையும் அப்படிதான் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக அவர் எலோஹீமா இருக்கும் பொழுது, நித்திய ஆவியா இருக்கும் பொழுதே அவருடைய சிந்தையில நாம இருந்தோம். ஆமென். பிறகு உலகத்தை உண்டாக்கி இதை இத்தனை வருஷம் 20th நூற்றாண்டிலே உங்களையும் ஆண்டவர் என்னையும் காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். உலகத்துல என்ன நடக்கும், உங்க வாழ்க்கை எவ்விதமா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையை கடைசியில எப்படி போய் முடியும், என்னுடைய வாழ்க்கை எப்படி போய் முடியும், இந்த ஊழியம் எப்படி போய் முடியும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் கத்தர் அமைப்பு, அவர் அமைச்சிருக்கிறார். அப்படி அமைச்சிருக்கிறார்னு நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது எல்லா சிச்சுவேஷனும் மாறும். அதுவையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார். ஒன் மேன் மினிஸ்ட்ரி அங்கே வருகிறது. தானியல் அங்கே தோன்றுகிறான். இந்த கடைசி காலத்தில் என்ன சொல்லலாம், ஆண்டவர் பிரதர் பிரணாம தோன்று பண்ணி அந்த முத்திரிக்கப்பட்ட எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணணும். ஓபனிங் ஆஃப் த வேர்ட். இன்னைக்கு நம்ம 7th பீக்கில் வந்திருக்கிறோம். காலிங் நமக்கு சீலிங், சீலிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். இது ரெண்டு இருந்தா நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு இப்போ நம்ம போயிருவோம். ஹல்லேலூயா. ஃபாரின் கண்ட்ரி எங்கே இருக்குது? பேரலல் வேர்ல்டு அங்கே இருக்கிறது. அந்த பேரலல் வேர்ல்டுக்கு நம்ம போயிடுவோம். இதுக்கு இணையாக இன்னொரு உலகம் இருக்கிறது. நம்ம அந்த உலகத்துக்கு நம்ம போகணுன்னா என்ன செய்யணும், அங்கே டைமென்ஷனல் டிராவல். அது இந்த டைமென்ஷன்ல இருந்து நம்ம அந்த டைமென்ஷன் போகணும்னா இந்த பாடி சேஞ்ச் ஆகணும். இந்த பாடி சேஞ்ச் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய சோல் சேஞ்ச் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சோல் சேஞ்ச் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய நேச்சர் சேஞ்ச் ஆக வேண்டும். நம்முடைய நேச்சர் சேஞ்ச் ஆக வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆக வேண்டும். அப்பொழுது நீங்க உங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசல் பேர் இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் வர்றீங்க, உங்களுடைய அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகி உங்களுடைய சோல் சேஞ்ச் ஆகும் பொழுது நீங்க நியூ பேத் பெறீங்க. அதன் பின்பு என்ன செய்றால், கத்தர் வந்து நம்முடைய பாடியை சேஞ்ச் பண்ணி இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு நம்ம போறோம். ஹல்லேலூயா. இதுதான் காட்ஸ் ப்ரோக்ராம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல நாம அதுதான் வாசிக்கிறோம். நீ போய் இளைப்பாறி கொண்டு நீ உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய். நீ உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் உண்டு. 12 அதிகாரத்துல கடைசி பகுதியில் நம்ம இதை வாசிக்கிறோம். கடைசி 2 வசனங்கள்,
நீயோ வென்றால் முடியும் வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான்.
இதோ நீ போய் இளைப்பாறி கொண்டு, எத்தனை வருஷம் இளைப்பாறி கொண்டிருந்தோம், கிட்டத்தட்ட 500 வருஷம் இளைப்பாறி கொண்டிருந்தோம். 500-560 வருஷம் இருக்கலாம். 538 வருஷம்தான் பாபிலோனிய ராஜ்யம் அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதன் பின்பு கத்தராய் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். அங்கே வரும் பொழுது அது வந்து என்ன செய்யறது, ஒரு 600 வருஷம் கிட்ட ஆகுது. 500-600 வருஷம் ஆகுறது. ஒரு 540 வருஷம் சுமாராக இருக்கலாம். அதன் மீது அது வரைக்கும் அவன் இளைப்பாறி கொண்டிருக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது அவனும் உயிர்த்தெழுந்து அவன் மேலே போயிட்டான். ஆமென்.
ஆமென்.
அவன் அந்த உலகத்துக்குள்ள பிரவேசித்து விட்டான். அவன் பாரடைஸ்ல இளைப்பாறி கொண்டிருந்தான். பாரடைஸ்ல இளைப்பாறி கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து பாரடைஸை எம்டி பண்ணுகிறார். அவங்க வந்து பூமிக்கு வந்து தங்களுடைய சரீரத்தை பெறுகிறார்கள். தானியேல் அங்கே பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவனும் உயிர்த்தெழுந்து அநேருக்கு காணப்படுகிறான். பின்பு ஆண்டவர் 40 நாளில் பல்லவத்துக்கு போகும்பொழுது இவனையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போயிட்டார். வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து தம்முடைய பிரஜைகளை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தானியேலும் என்ன செஞ்சானால் அங்கே பிரவேசம். இதுதான் தானியேல் லைஃப். தானியேல் லைஃப், அவனுடைய கண்ட தரிசனங்கள், அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இதெல்லாமே தானியேல் நம்ம வந்து 12 சாப்டர்ஸ்க்குள்ள நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய லைஃப், அவனுடைய மினிஸ்ட்ரி, அவனுடைய முடிவு எல்லாத்தையுமே வாசிக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை வந்து விசேஷித்த வாழ்க்கை. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேற. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ப்ரோக்ராம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ப்ரோக்ராம் வந்து அவனுடைய வாழ்க்கை ரெசரக்ஷன்ல முடிஞ்சது. நாம ஃபர்ஸ்ட் அங்கே இயேசுக்கு உயிர்த்தெழும் பொழுது அவன் உயிர்த்தெழுந்தான். நம்ம ராப்சர் வரும் பொழுது கண்ணிமை பொழுதுலேயே மறுரூபமாக்கப்பட்டு மேலே எடுத்துக்கொள்வோம். டைமென்ஷனல் டிராவல் நம்ம பண்ணுவோம். இன்னொரு வேர்ல்டுக்குள்ள நம்ம போயிடுவோம். இன்னொரு பாடியில நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. இந்த ஃபெய்த் வந்து நம்மளை விட்டு போகவே கூடாது. சீக்கிரமா நிறைவேற வேண்டிய நேரம் வந்துவிட்டு, இன்னும் அதிக காலம் கிடையாது. இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 தூணுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஆமேன்.
ஆமேன்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். டேனியல் லைஃப், அவனுடைய மினிஸ்ட்ரி, அவனுடைய தரிசனங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய லைஃப் எப்படியோ அப்படி ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய லைஃப் தேவனால ப்ரீ பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நமக்கு வந்து அதிக சோதனை காலமாக நினைக்கலாம், போராட்டமாக நினைக்கலாம். ஒரு கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார். தானியேல் லைஃப்ல தேவன் அங்கே என்ன செய்தார், அவனை எப்படி லீட் பண்ணினார், அவன் எவ்விதமான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்தான், அவனுடைய முடிவு என்ன என்பதுதான். அதே போல நாமும் வாழ வேண்டும். பாபிலோன் வந்து உலகத்தையே அது மேற்கொண்டு விட்டது. இப்பொழுது பாபிலோன் அதிக உச்ச கட்டத்தில் இருக்கிறது. ஆன்டி கிரைஸ்ட் வெளிப்பட வேண்டிய நேரம். அதெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பாடி சேஞ்ச் ராப்சர் வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தரா இயேசுவே வாரும் என்று நம்ம எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். இயேசுவே உமக்கு சோத்திரம். தேங்க்யூ. மகிமையின் நாளும் நெருங்கிடுதே, மணவாளன் சத்தம் கேட்டிடுமே. மகிழ்ச்சியின் நிறைவை ஆயத்தம் தீவிரம் அடைந்திடுவோம். மகிழ்ச்சி ஆயத்தம் தீவிரம் அடைந்திடுவோம். ஆமே அல்லேலூயா, ஆமே. வாரும் அல்லேலூயா, ஆமே. வாரும் இயேசுவே. எங்களை நேசிக்கிற பல்லோக பிதாவே, நேரம் மட்டும் அவனுடைய வார்த்தையை தியானித்தோம். புக் ஆஃப் டேனியல்ல என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் ஓரளவு ஓரளாக நாங்கள் அதை பார்க்கிறோம். நாங்கள் இன்னும் டீப்பாக அதில் போக வேண்டியதாக இருக்கிறது. என்னென்ன காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய விஷன், அவனுடைய ப்ராபஸி என்ன என்பதை நாங்கள் இன்னும் டீட்டெயிலாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தானியல் எங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டர்னாக இருக்கிறான். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவனுடைய மினிஸ்ட்ரி, அவனுடைய ஃபெய்த்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நாங்கள் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண உதவிச்சு அவனுடைய முடிவு அபிதமாக இருந்தது. அதே போல் எங்களுடைய முடிவும் அபிதமாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஒருவராயிலும் பந்தய பொருளை இழந்து போகக்கூடாது. தானியலுடைய உலக வாழ்க்கை ஜெயமாக இருந்தது, அதே போல் எங்களுடைய உலக வாழ்க்கையும் ஜெயமாக இருக்க உதவி செய்யும். முன்வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதத்தை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. சொல்லப்பட்ட வாக்கு தத்தமான வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், எங்களுடைய குடும்பத்திலே நிறைவேறட்டும். இந்த ஊழியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த ஊழியத்தை மென்மேலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வெளிப்பாடான வார்த்தைகள், சத்தியங்கள் ஆண்டவரே புறப்பட்டு வரட்டும். நாங்கள் ராப்சரிங் ஃபெய்த் அடையத்தக்கதாக நீர் கிருபித்தார். சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்கள் மேலே வந்து நிறைவேறட்டும். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம், ஆமென். ஸோ ஜீவானந்த அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் காணிக்கையினாலே கத்திரை கனப்படுத்துவோம்.
பாடலின் 49, துதித்து பாடிட பாத்திரமே. பாடலின் 49, சரணங்கள் 1, 2, 4, 5.
துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை சோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததல் சோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடு அல்லேலூயா தொதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா தொதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நம் மறுகையிலும் புகழிடமானத சோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா தொதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா தொதி சாற்றிடுவோம் பஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் பஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாரத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா தொதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா தொதி சாற்றிடுவோம்
மலாஜாமனு எங்களை நேசிக்கிற பலக பிதாவே இந்த அருமையான நாளிலே நம்முடைய சமூகத்திலே இவ்வளவு நேரம் நாங்கள் காத்திருக்கத்தக்கதாக ஆராய்ச்சி செய்யும்படியாக வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் இப்பொழுது ஏறெடுக்கப்பட்டதான காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக தசோபாகங்கள் எல்லா விதமான ஆஃபரிங்ஸை நீர்தாமே ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஆயிரம் மடங்காக நீ திருப்பி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாதபடி எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் தருவீராக அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் அவுட் ஸ்டாண்டிங் மிரக்கலை எதிர்பார்க்கிறோம் வல்லமையான சாட்சிகளை எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறீர் நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எங்கே என்று கிதியோன் கேட்டது போல நாங்களும் அவிதமாக கேட்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது பைபிளில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டும் நாங்கள் தியானிக்கிற அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் நாங்கள் அற்புதங்களை செய்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறேன் எங்கள் முழங்கால் படியிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்களோ அந்த அற்புதங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கட்டும் அது சாட்சியாக அது அன்றைய வாசிக்கப்படட்டும் அம்மா நீ செய்ய போறதுக்காக சோத்திரம் கர்த்தாவே எல்லாருக்கும் ஹீலிங் கொடுப்பீராக எந்த வாதைகளும் அணுகாதபடி பாதுகாத்துக்கணும் பெரியோர் சிறியோர் அனைவர் மேல நீ இறக்கமாய் இருப்பீராக கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க உதவிச்சு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பைபிள் படித்து ஜெபித்து நாங்கள் ஆவிக்குறளாக வாழ ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு பிரியமாக நாங்கள் அதை நடக்கத்தக்கதாக எங்கள் அனைவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம் மாலையில் நடக்கிற ராபோ நாராயணி ஆசிரியர் அதற்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக எங்களுடைய தகுதி உம்மாலே உண்டாயிருக்கிறது ஜபத்தோடும் வார்த்தையோடும் நாங்கள் அதில் பங்கு பெறும் பொழுது கல்வாரியில் என்னை சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எங்கள் மேலே வந்து நிறைவேறட்டும் விசேஷித்த ஆராணியை தருவீராக விசேஷித்த செய்தியை தருவீராக நல்ல ஐக்கியத்தை தருவீராக ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
We give all the glory to Jesus and tell of His wonderful love. I am a mother, I am a mother, I am a mother.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.